பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவனே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலா வழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதன்கள் சூரிய முடியும் கண நச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய குலதான் இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருணா மாமகம் பிரசாதயது எஸ்துக்திகி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுன்றவந்தம் த்ரிஜக புண்ணியபலம் த்ரிதந்த ஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹ மீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம். ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிக்கால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குறுகூர் அதன் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. பயனன்றாகிலும் காங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். குயில் நின்றார் கொழில் குறுகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கடற்கு அன்பை. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி சின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எங்கனையோ அன்னை நீர்வாழ் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்னென்றமே. பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர் கோர் கீழ்கன்றார் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீர் இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. குண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரநாகி விடோபா சாரீகா தெய்வநாகி சுகாராம் சாரீகா சத்குரு நாகி. குண்டலீக வரதாரி ராம் கிருஷ்ண ஹரி 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. ஜெய் ஜெய் கூட சொல்ல வேண்டாமா? ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் 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 ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि। சில இந்தியருக்கு தோன்றதான் இவ்வளவுதான். கலியுகத்துல நம்ம மனசுக்கு பலம், சமாதானம், நிம்மதி, தைரியம், நம்பிக்கை நாம ஜபத்தினாலே கிடைச்சிடும். ஒன்னும் பெருசா நீங்க ஒன்னும் உடலை வருத்தி மனசை வருத்தி தெய்வத்தை அடையறதுக்கான முயற்சி பண்ணவே வேண்டாம். தெய்வேன்னு இந்த மாதிரி நாம ஜபம், இது எப்போ வேணா சொல்லாமே, இங்கே வேணா சொல்லாமே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் சொல்லலாம் இல்லையா? வீட்டில் கூட அப்பப்போ சொல்லிட்டு இருக்கலாமே, வேலைகள் செய்யும்போது சொல்லலாம், இதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஏதோ நினைவுகள் ஓடுறது இல்லையா, அந்த நினைவுகள்லேருந்து மனசு திருப்புறத்துக்கு சுலபமான வழி நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசம். பாகவதம் ரொம்ப அழகாக சொல்றது, நம்முடைய எல்லா துன்பத்துக்கும் ஆதி காரணம் நம்முடைய பாபம். அது மாமியார் படுத்தலாக இருக்கட்டும், குழந்தைகள் படுத்தலாக இருக்கட்டும், கணவன் படுத்துறதா இருக்கட்டும், ஆதிஸ்ல படுத்துறதா இருக்கட்டும், ரெடி வியாதி படுத்துறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆதிகாரம் சுத்தி அடிச்சு வந்து பார்த்தா நம்ம தான். 84 லட்சம் ஜென்மாவில் பண்ணியிருக்கோம் பாபம், மொத்தமாக 84 லட்சம் விதமான உடல்கள். இந்த 84 லட்சம் விதமான உடல்களில் அவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோம். 84 லட்சம் உடல்களுடைய பாபங்கள்லாம் தீரணும் இல்லையா? அது இந்த ஒரு உடலில் வரும்போது தான் எல்லாம் வந்து அடிக்கும். நீங்கள் தவளையாக இருந்தபொழுது பண்ண பாபம், பாம்பாக இருந்து தவளையை முழுங்கின பாபம், பாம்புக்கு தவளை ஆகாரம் அது தப்பு கிடையாது, ஆனால் அது பாவம் அவ்வளோதான். சிங்கத்துக்கு மான் ஆகாரம், ஆனால் மான் அடித்தா பாவம், அந்த பாவம் சிங்கமாக இருக்குமோ அடிக்காது, இப்போ அடிக்கும் அவ்வளோதான். பெரிய சுறா மீனாக இருந்து சின்ன மீனை தின்னிருப்போம், அந்த பாவம் இப்போ அடிக்கும். எல்லாமே பத்திர பேருமே திருடர்களாக இருந்திருக்கும், எல்லாரும் திருட்டு பேர்கள் தான், எல்லாருமே கள்ளன் தான், எல்லாருமே கள்ளி தான், சந்தேகமே வேண்டாம். நிறைய திருட்டு பண்ணியிருக்கோம், பண்ணாமல்லாம் வந்து யாரும் உட்கார, இப்பயும் நமக்கு தெரியாமலே இந்த திருட்டு தரத்தில் ருச்சி இருக்கு பாருங்க. எனக்கு திருட்டு தரத்தில் இல்லைன்னு யாரும் சொன்னால் நம்பவே மாட்டோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு திருட்டு தரம் ஒழிஞ்சின்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதான ஒரு திருடுதனா சத்தியமா பண்ணுவோம். திருடுறதுனா அடுத்தவங்க பொருள் அபகரிக்கிறதுன்னு இல்லை, ஐயோ வந்துட்டாங்களா, போய் தொலைஞ்சா தேவையில்லை, வாங்க வாங்க உங்களதான் நினைச்சா 100 ஆயுசு உள்ளுக்குள்ள கரிச்சு கொட்டின்னு இருக்கும். ஆனா சொல்றது உங்களைத்தான் நினைச்சா 100 ஆயுசு, நம்ம கிட்ட திட்டு வாங்க 100 ஆயுசு வேற வேணும் அவளுக்கு தலையெழுத்தா. இப்ப திருடுதனம்ன்றது நம்முடைய சுவாவம். இதெல்லாம் மாறணும்னா ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரினா ராம் கிருஷ்ண ஹரிக்கு ஜெயம், வாசுதேவ ஹரிக்கு ஜெயம். அப்ப ஜெயம்னா அவன் ஜெயிக்கிறான்னு அர்த்தம். அவன் என்ன ஜெயிக்கிறான் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்களை அவன் ஜெயிக்கிறான், நம்முடைய பிராரப்தத்தை அவன் ஜெயிக்கிறான், நம்முடைய திருட்டுத்தனத்தை அவன் ஜெயிக்கிறான். இந்த மாடு மேய்க்கும் கண்ணே பாட்டு உண்டு, கள்ளனுக்கு கள்ளன் உண்டோ அப்படின்னு, கள்ளனுக்கோர் கள்ளன் உண்டோன்னு அம்மாவை கேட்கணும், சொல்லும் அம்மா அப்படின்னு கிருஷ்ணன் யசோதைகிட்ட பாடுறது. அடே யமுனா நதிக்கரில் கள்ளர் பயம் ரொம்ப ஜாஸ்திடா, அப்ப கிருஷ்ணன் சிரிக்கிறான், ஐயோ நானே பெரிய கள்ளன், கள்ளனுக்கோ கள்ளன் உண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா, சொல்லேம்மா ஒரு கள்ளனுக்கு இன்னொரு கள்ளன் உண்ட பாம்பின் கால் பாம்பறியும், அடே நீ திருடனா நானும் திருடன்டா அப்படின்னு இல்லையா பகவான் சொல்றான். என்னை விட திருடன் உலகத்தில் யாருமே கிடையாது, ஏன்னா பாபத்தை திருடறதுல
அவனை போல இன்னி வரைக்கும் யாரும் கிடையாது. யாரும் அசிங்கத திருடுவாளா? நல்லதை தானே திருடுவார். அவன் பாபத்தை திருடுறானா? நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையை திருடுறானா? நம்முடைய கஷ்டங்களை திருடுறானா? நம்முடைய பிரச்சனைகளை திருடுறானா? இதான் பிரச்சனை வந்துருக்குனா பிரபு கிருஷ்ணா காப்பாது விட்டலா பாண்டுரங்கான்னு கதறிடும். நாமஜபம் பண்ண கஷ்டம் மாறிடுத்துன்றோம். எப்படி மாறிட்டு? திருடிட்டான். கஷ்டத்தையே திருடிட்டான், பிரச்சனையே திருடிட்டான். இந்த கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணமான பூர்வ ஜென்ம கர்ம வினையை திருடிடும். எரியறத பிடுங்கினா கொதிக்கிறது அது. எதிராக எரியறதுன்னா நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை. அதை பிடுங்கிடுறானோ, அதை எடுத்து ஒழித்து சொல்றானோ, அப்ப இது ஏதாவது அதை கொதிக்கிறது, நம்ம கொதிக்கிறது ஏதாவது வேணுமே அப்படின்னு பார்த்தா கொதிக்கிறது ஒன்றும் கிடைக்கல, தானா அடங்கிடும். அப்ப அப்பேற்பட்ட கவிதன் அப்ப ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரி அப்படின்னு சொன்னோம்னா சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சத்குரு மகாராஜ் நம்மளை ஜெயிக்கட்டும், நம்முடைய பாபங்களை ஜெயிக்கட்டும். இப்ப அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அவரோட சேர்ந்த நாமும் ஜெயிக்கிறோம். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல. பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் ஓடி போய் கப்பு வாங்கிட்டு அப்பா அம்மா தானே ஓடி வாங்கின மாதிரியே கப்பு வாங்கிருக்கான் பிள்ளை. இவா ஓடவே இல்லை, இவா உடம்பு ஓடவே முடியாது. சரி, அப்பா அம்மா பெருசா சாதிச்சிருப்பா, ஏதான ஒரு ஆபீஸ்ல போனஸ் கொடுத்துருப்பான், எங்க அப்பாவுக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க. இவா யாரும் உழைக்கவே இல்லை, உழைக்காம உழைக்கிறவாளுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கோம் வீட்டுல. ஆனா தகப்பன் வாங்கினா தான் வாங்கினா போல, மனைவி வாங்கினா தான் வாங்கினா போல, அது உலகத்தினுடைய பெருமை. அப்ப இந்த ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரின்றது பகவான் ஜெயிக்கிறான், விட்டலன் ஜெயிக்கிறான். ஜெயத்து ஜெயத்து ஜெயோ தேவகி நந்தனோயம், ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணு வம்ச பிரதீப, ஜெயத்து ஜெயத்து மேகஷாமல கோமலாங்கோ, ஜெயத்து ஜெயத்து பிருத்விபார நாசோ முகுந்த. குலசேகராழ்வார் ரொம்ப அழகா முகுந்த மாலாலே சொல்றார். அப்ப பகவான் ஜெயிக்கணும். பகவான் எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்னா பக்தர்களை கொண்டு ஜெயிக்கிறான். பக்தர்கள் எப்படி ஜெயிக்கிறான்னா பகவானை கொண்டு ஜெயிக்கிறான். அப்ப நம்ம எப்படி ஜெயிக்கணும்னா பக்தர்களையும் பகவானையும் கொண்டு நாம ஜெயிச்சிடலாம். அப்பேற்பட்ட ஒரு பக்தர் தான் ஞானதே மாவூலி. ஜெய் போலோ சந்த் ஞானேஸ்வர மகாராஜ் கீ. இதுதான் சத்தியம். கரெக்டா ஞானதே உள்ளவராக பாருங்க, இதுதான் சத்தியம். நான் சொல்லி இந்த டைமுக்கு அவ கொண்டு வரல, நான் முன்னாடியே சொல்ல கொண்டு வாங்கோன்னு. ஆனா எப்ப ஞானதேவர் சத்தியம்னு நான் சொல்ல வா எடுத்தேனோ அந்த க்ஷணம் ஞானதேவருடைய மூர்த்தி குடும்பம். இந்த ஞானதேவர் மூர்த்தி தான் ஆலம்பியில, இதுதான் அவருடைய சமாதி. இது கீழே தான் அவர் உட்கார்ந்துருக்க, இது பின்னாடி ஒரு விட்டல் பாண்டுரங்கன் உண்டு. இந்த ஞானதேவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த ஞானதேவரை பத்தி தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லியிருக்கேன். அப்ப ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரி, எவ்வளவு சத்தியம்னு பார்த்துக்கோங்க. நான் இந்த நேரத்தில் சொல்லி அவ கொண்டு வரல, நன்னா ஞாபகம் இருக்குது. ப்ரீ பிளான்டே கிடையாது. ஆனால் ப்ரீ பிளான்டு கண்ணன் ப்ரீ பிளான் பண்ணா, விட்டலன் ப்ரீ பிளான் பண்ணா, நம்ம ப்ரீ பிளான் பண்ணது. அப்ப நம்ம சொன்ன நாமஜபம் சத்தியம்ன்றதுக்கு பிரத்யக்ஷமா ஞானேஸ்வர மகாராஜ் இங்க ஆவல் பவிச்சிருக்கா, நன்னா ஞாபகம். இதெல்லாம் தான் நமக்கு தெய்வம் சத்தியம், இவர்கள்லாம் சத்தியம், நாமஜபம் சத்தியம்னு நம்ம புத்தியில உரைக்கும்படியா காட்டது. பிரத்யக்ஷமா வரா நமக்கு புரியணும் இல்லையா? நமக்கு எப்படி புரியும்? இந்த மாதிரி வந்தா சத்தியம்னு ஒத்துக்கணும் இல்லையா? உடனே ஆ அப்படின்னா மேனி சிதுக்கிறது இல்லையா? கண்களில் கண்ணீர் வெளியிறது இல்லையா? உள்ள ஒரு நம்பிக்கை வர்றது இல்லையா? இதுதான். அப்ப தெய்வம் நின்று அனுகிரகம் செய்யும். நன்னா ஞாபகம், கரெக்டா ஞானேஸ்வருடைய ஆலம்பி. இந்த போட்டோ ஆலம்பியிலேருந்தே வந்தது, இது சாதாரணம் இல்லை. நன்னா ஞாபகம், அத்தனை விசேஷமான ஒரு ஞானேஸ்வரர். அப்ப இங்க நடக்கிற உபன்யாசம் சத்தியம், நம்ம சொல்ற நாமஜபம் சத்தியம், ராதே கிருஷ்ணா சத்சங்கம் சத்தியம், கிருஷ்ண ஜெயந்தி விழா சத்தியம், விட்டல்குடி சத்தியம், விட்டல்குடி பக்தர்களுடைய பக்தி சத்தியம், சத்தியம் சத்தியம் தோற்று போகாது. இதெல்லாம் தான் நிஜமாவே எனக்கு வர வார்த்தை வரமாட்டேங்கிற ஓடு அழனும் போல இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்தார் பாருங்க, இதுதான் சத்தியம்ன்றதுக்கான பிரத்யக்ஷம். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ணா ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ணா ஹரி. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. ஏன் யாரும் வாசுதேவாரின்னு சொல்லவே இல்லை, நான் யாராவது சொல்லுவேன்னு பார்த்தேன், ஒண்ணு நடக்கலையே. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. ஞானேஸ்வரர் சத்தியம், நம்ம பிரார்த்தனை அவர் காதல விழருது, நிச்சயமா எல்லாம் மாறும். ஞானேஸ்வரர் ஆலந்திலேருந்தே வந்த ஞானேஸ்வரர், நல்லா ஞாபகம். என்னோட வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக நான் கேட்டேன், எனக்கு ஒரு ஞானேஸ்வரர் வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது என்னுடைய சிஷ்யனோட சகோதரன் ஆலந்திலேருந்து வாங்கி அங்கேருந்து பறந்து வந்த ஒரு ஞானேஸ்வரர். அது கரெக்டா இன்னைக்கு இந்த நேரத்தை வராருனா இன்னைக்காக அன்னைக்கே கிளம்பி வந்திருக்கேன், நன்னா ஞாபகம். நம்முடைய பிரார்த்தனைகள் பலிதமாகறதுக்காக நமக்காகவே வந்திருக்கார் இந்த ஞானேஸ்வரர். அப்ப ஞானேஸ்வரர் சத்தியம், அப்ப நம்ம பண்ற பிரார்த்தனைகள் நிச்சயமா பலிதமாகும், நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும், நிச்சயமா நம்முடைய கஷ்டங்கள் மாறும், நிச்சயமா நம்முடைய பிரச்சனைகள் தீரும், நிச்சயமா நம்முடைய வியாதிகள் தீரும், நிச்சயமா நம்முடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும், நிச்சயமா நம்ம குழந்தைகள் நல்ல வழியில இருப்பா, நிச்சயமா உங்க குழந்தைகள் சௌக்கியமாவே தான் இருப்பா, நல்ல கல்யாணம், நல்ல குழந்தைகள், எல்லா விதத்திலையும் ஒரு குறையும் இல்லாமல் எல்லா விதத்திலையும் சௌக்கியமா பகவான் மெச்சும்படி வாழ்வார்கள். இது ஞானேஸ்வரர் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், ஞானேஸ்வரர் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன். உங்க குழந்தைகள் உங்க வம்சம் சத்தியமா நன்னா இருக்கும், ஒரு கவலையும் நீங்க பட வேண்டாம், நிச்சயமா உங்க வம்சத்திலையும் ஒரு பக்தனோ பக்தையோ வருவா, 21 தலைமுறை கடைசேரும் நிச்சயமா. இது ஞானேஸ்வரர் மேல ஆணைத்து நான் சொல்றேன், இது நான் சொல்ற வார்த்தைகள் இல்லை, விட்டலன் சொல்ற வார்த்தைகள் சவுண்ட் பாக்ஸ் தான், நான் சப்தம் மட்டும்தான் இந்த உடம்புலேருந்து வர்றதை நீங்க பார்க்கறது, சொல்றது நடத்துறது எல்லாம் செங்கல் மேல. கரெக்டா பாருங்க, நீங்க செங்கல்ல நிக்கிறாங்க, இதெல்லாம் தான் விட்டலனுக்கு செங்கல் பிடிக்கும்ன்றதுக்கு. இந்த போட்டோல இருந்தா கூட விட்டலன் நான் சத்தியம் கொண்டு வந்துட்டோம் அவனை, நான் நேற்றைய சொன்னேன் விட்டலன் இருக்கணும் இங்கே வேண்டாம் பின்னாடி இருக்கணும்னு. எப்பொழுதுமே குரு கொஞ்சம் பெரியவர் தான், அவரால் ஹைட்டாவே இருக்காது, எப்பொழுதுமே குரு வசத்திதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு ஐந்துக்கு பாண்டரங்கன் வரத்துக்கு ரெண்டு செங்கலை போட்டால் தான் நிற்க முடியும். அப்ப கூட ஐந்து குறைவா தான் இருக்கான். ஆனா பாருங்க, கரெக்டா செங்கல் வாங்கினான் பாருங்கள, அதுவும் அந்த செங்கல் எங்கடா இருந்ததுன்னா குரு கொடுத்த செங்கல்ல தான் பாண்டரங்கன் நிற்கிறது. குருஜி அம்மா கொடுத்த செங்கல்ல தான் பாண்டரங்கன் நிற்கிற. குருஜி அம்மா ஒளிச்சு வச்சிருந்த செங்கலை எடுத்து இவனுக்காகவே ஒரு செங்கல் குருஜி அம்மா ஒளிச்சு வைக்க, அந்த போட்டோவில் இருக்க குருஜி அம்மா அந்த செங்கல் எடுத்து கொடுக்க, அபாரா அவனுக்கு ஒரு திருப்தி. ஆ, நான் செங்கல் மேல நிற்கிற தெய்வம்ன்றதுக்கு ப்ரூஃப் தானே. இப்போ இதெல்லாம் தான் ஒரு உற்சவம் கொண்டாடுறோம், தெய்வம் அங்கே பிரத்யட்சமாக இருக்குன்றதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம். எதுக்கு எத்தனையோ சொல்றேன்னா, இந்த மாதிரி உங்க வீட்லயும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தெய்வீக சம்பவம் நடந்துருக்கு, ஒவ்வொரு நாளும் நடக்கிற சந்தேகமே வேண்டாம். சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க கவனிச்சு பார்த்துலாம் புரியும். தெய்வீகமான விஷயங்கள் நடக்காம ஒரு பொழுது கூட உங்க வாழ்க்கை கழிஞ்சது இல்லை இன்னி வரைக்கும். சரீரத்தில் வியாதி வந்திருக்கும், குடும்பத்துல கஷ்டம் வந்திருக்கும், பிரச்சனை வந்திருக்கும், கடன் அவமானங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்டுடுங்க. குப்பை, அப்போ டெய்லி வீட்டில் குப்பை விழுறது இல்லையா, அது பெருக்கி போடுற இல்லைங்களா, குப்பை அவ்வளோதான். எவ்வளோ பெருக்கி முடிச்சாலும் கிடச்சா அந்த வீட்டில் நீங்கள் வாழற இல்லையா. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களோட அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் பாண்டுரங்கன், பண்டரிநாதன், கிருஷ்ணன் பிரத்யக்ஷமாக இருக்கா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தெய்வீகமான விஷயங்கள் சத்தியமாக உங்கள் வீட்டில் நடந்துருக்கு. ஏதோ ஒரு அழகான விஷயம் அதை நீங்கள் கவனித்து பார்த்தா தான் தெரியும், நான் சொல்ல முடியாது. நாமஜபம் பண்ணலாம், கிளீனா புரியும், சுவாமி இருக்கா சத்தியம் அப்படின்றத புரியும். அப்ப ஞானதேவர் சத்தியம், விட்டலன் சத்தியம், செங்கல்லும் சத்தியம். அப்ப குண்டலீகன் கொடுத்த செங்கல் நம்ம பார்க்கல, கதையில தான் கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் குண்டலீகன், அத்தனை பேரும் செங்கல்ல கொடுத்துருக்கோம், அத்தனை பேருக்கு மாதிரி தான் அவன் நின்றுட்டு இருக்கான். உங்க சார்பில் அத்தனை பேருக்கு சேர்த்து ஒரு செங்கல் நான் வச்சேன், அந்த செங்கல் மேல அவன் நிக்க, அதனாலதான் இது விட்டல் குடி, இது விட்டலன் குடின்னு அவன் தீர்மானம் பண்ணி சொன்ன வார்த்தை. நான் சொன்ன வார்த்தையும் கிடையாது, ஏதோ உங்களெல்லாம் அப்படி அவன் கொண்டாடி நினைக்கணும் இடம் போடுது. விட்டலன் பிரசன்னமானதனாலே சொன்ன வார்த்தை தான் விட்டல் குடி. அப்ப ஞானேஸ்வரர் சத்தியம், ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி சத்தியம், எல்லாமே சத்தியம். நாம நன்னா வாழ போறதும் சத்தியம், நாம் அத்தனை பேரும் கடவுளின் குழந்தைகள்ன்றது சத்தியம், சத்தியம், சத்தியம். நம்ம யாரும் பாதைகள் இல்லை, அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகள். அப்ப விட்டலன் எவ்வளவு சமத்துன்னு பார்த்தோம், பாண்டுடி பட்டுடி சத்தியம், விசேஷமானவன் பாண்டுரங்கன். ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே, ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே, ஆத்மானந்தமே ராம பஜோ ரே, ஆத்மானந்தமே ராம பஜோ ரே. Krishna bajo, Krishna bajo, Krishna bajo re, Krishna bajo, Krishna bajo, Krishna bajo re, Premananda me Krishna bajo re, ரங்க பஜோ ரங்க பஜோ ரங்க பஜோ ரே, ரங்க பஜோ ரங்க பஜோ ரங்க பஜோ ரே, நேத்ரானந்தமே ரங்க பஜோ ரே, நேத்ரானந்தமே ரங்க பஜோ ரே, நேத்ரானந்தமே ரங்க பஜோ ரே.
Talbajore. 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 Krishna bajore Premanandame Krishna bajore Premanandame Krishna bajore Ranga bajo, ranga bajo, ranga bajo re. Ranga bajo, ranga bajo, ranga bajo re. Vic Talbajo, 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 Vic Talb
மகாத்மாக்கள் வந்தாலும் போய் நன்னா சத்தங்கள் கேளு. எல்லாம் உள்ள அப்படியே வாங்கி 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 வச்சுக்கணும். அத்தனையும் வாங்கி சீகரிச்சு அப்படியே உள்ளுக்குள்ள மடதறந்த வெள்ளம் மாறி அப்படியே பக்தி பரவசத்தை தளர்ச்சி நம்மள மறந்த டக்குன்னு போயிடணும். அவ்வளவு திருப்பி யோசிக்கவே போயிடும். டக்குனு ஆனந்தம் விகல்பஜோடி சத்ரவசதி விகலனம் விகலனுடைய சம்பிரதாயம் எப்பேற்பட்ட சம்பிரதாயம் அப்படின்னா ரங்கஜி அப்படின்னு ஒருத்தர் சொல்ற ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணாவுடைய புதல்வர் சிஷ்யர் ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் விட்டலுடைய பரம்பரையை பற்றி, விட்டலுடைய பக்த பரம்பரையை பற்றி, வாக்கரின் சம்பிரதாயத்துடைய பரம்பரையை பற்றி அந்த ஸ்லோகம் சொல்றேன். நம்ம லக்ஷ்மிநாத சமாரம்பா நாதயாமன மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா மந்தே குரு பரம்பரா. அதே மாதிரி ஸ்ரீ ஞானதேவ சமாரம்பா ஞானதேவரை தொடங்கி கரெக்டாக இன்னைக்கு வராது வரது நேற்று வரல இன்னைக்கு வந்தார்னா ஸ்ரீ ஞானதேவ சமாரம்பம் ஞானதேவரை தொடக்கமாக கொண்டு ஸ்ரீ ஞானதேவ சமாரம்பம் ஸ்ரீ நாமதேவாதி மத்தியமாம் நாமதேவர் போன்றானவர்களை மத்தியத்தில் வச்சுண்டு ஸ்ரீ ஞானதேவ சமாரம்பம் ஸ்ரீ நாமதேவாதி மத்தியமாம் ஸ்ரீ துகாராம பரியந்தாம் துகாராமுடைய வரைக்கும் உள்ளதான ஆச்சரியமான சம்பிரதாயம் வாக்கு ஸ்ரீ ஞானதேவ சமாரம்பம் ஸ்ரீ நாமதேவாதி மத்தியமா ஸ்ரீ துகாராம பரியந்தாம் வந்தே வார்க்கரி சுபாம். அப்படிப்பட்ட ஒரு வார்க்கரி சம்பிரதாயம் இந்த விகலனும் ஆலந்திலேருந்து வந்த விகலன் தான். எனக்கு அதான் அதிசயமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியம். இது நிஜமா என்னுடைய என்னோட வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக கேட்ட விகலன். அவன் சுத்தி அடிச்சு அவ்வளவு அழகா விட்டல் குடிக்கு வரணும்னு ஆலம்பிலேருந்து கிளம்பி வந்திருக்கான்னா பகவான் எல்லாத்தையுமே அழகா முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அப்ப உங்க வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க ஆலம்பியில போய் ஞானேஸ்வர வாக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அழகா போகக்கூட அர்த்தம் இல்லை, போகணும். ஆனா நீங்க போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வராரு இல்லையா? அதனால ஸ்ரீ ஞானதேவ சமாரம்பா ஸ்ரீ நாம தேவாதி மத்தியமா ஸ்ரீ துகாராம பரியந்தாம் வந்தே வார்க்கரி சுபாம். அப்பேற்பட்டதான ஒரு உத்தமமான சம்பிரதாயம் ஞானேஸ்வரர் மாவுளி. இனிமேல் அம்மா அப்படின்னா ஞானேஸ்வரரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அம்மா பாசம் வந்துட்டார் பார்த்தேடா நேற்று ஆரம்பித்தோம். இன்னைக்கு திடீர்னு எதிர்ச்சையா சங்கல்பம், அவர் தான் சொன்னார் ஐசுண்டு வா அப்படின்னு காரில் வரும்பொழுது சொன்னோம். நாளைக்கான இல்லை இன்னைக்கே வரணும்னா அது தானா வந்துட்டான். இது என்னோட அவசரம் இல்லை, ஞானேஸ்வரருக்கு பொறுக்க முடியல. இல்லை இல்லை நான் வரணும் நான் வரணும் நான் வரணும் நான் வரணும் ஓடி வந்துட்டான். நமக்காகவே வந்தவர்கள் மகாத்மாக்கள், நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காகவே வந்தவர்கள் மகாத்மாக்கள். ஞானேஸ்வரருடைய அம்மா ருக்மிணி பாய் நிஜமாவே அந்த அம்மாவுக்கு 1000 கோடி தடவை நமஸ்காரம் பண்ணாலும் தகும். என்ன நம்பிக்கை, நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அப்பப்போ ஒரு சந்தேகம் எட்டி பார்க்கறதோன்னு ஒரு படி நம்பிக்கை ஏறினா 100 படி சந்தேகத்தை இறங்கிருக்கும். அந்த அம்மா 100 படியா ஏறிட்டே இருக்கா. 100, 1000, 10,000, 1,000 அந்த அம்மா நடி அரசமரத்தை சுத்தினான்னு சொன்ன ஏதோ ஒரு நாள் சுத்தினா, 1 மாசம் சுத்தினா, பல வருஷங்கள் சுத்திருக்கா. கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் அவ அந்த அரசமரத்தை சுத்திருக்கான்னு காண கிடைக்க அத்தனை நாம ஜெபம் ஜெபிச்சுண்டு. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரின்னு ஜெபிச்சுண்டு. அதனாலதான் இன்னைக்கு அந்த மரத்தை பார்த்தோம்னா அஸ்வத்த நாராயண் சம்னு இருக்கும். இன்னைக்கும் அந்த ஆலம்பியில இருக்க நிறைய ஜனங்களுக்கு புத்திரபாக்கியம்னா முதல்ல டாக்டர்லாம் பார்க்க மாட்டார், போய் அந்த அரசமரத்தை சுத்த ஆரம்பிச்சிருவான். அந்த அரசமரத்தை நாராயணன் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு அவளுக்கு ஒரு தீர்மானமான நம்பிக்கை. இன்னி வரைக்கும் அது நடந்துண்டும் இருக்கு. அத்தனை வசதி அந்த ஆலந்தி அரசமர். பக்தர்கள் ஒரு விஷயத்தை கொண்டாடுறான்னா அந்த விஷயத்துக்கு ஒரு தனி மகத்துவம். எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆசையோட ஒரு விண்ணப்பம், இந்த மொபைல் போனை மட்டும் கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுருங்க, ஒரு 2 மணி நேரம் என்ன மட்டும் பேச விடும் போல பரவாயில்ல, தப்பே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் பேசிட்டே இருக்கும். அவங்க போனை நான் சுவிச் ஆஃப் பண்ணதில்லை, சைலண்டில் போட்டு வச்சு அப்புறம் மிஸ்டு காலெல்லாம் பார்த்து வீட்டில் போய் பேசிட்டே இருக்கும். உங்களுக்கு டயர்டாகிற வரைக்கும் மொபைல் பேட்டரி டவுன் ஆகிற வரைக்கும் பேசிட்டு இப்போ மட்டும் ஒன்றரை மணி நேரத்துக்கு நான் சொல்றதை மட்டும் கேட்டா எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம், விட்டலனுக்கும் ஆனந்தம், ஞான தேவனுக்கும் ஆனந்தம். ஏன்னா ஆத்மாவுக்கான விஷயம் கேட்கிறோம். நமக்கு என்ன ஸ்ரீரங்கம் ரங்கநாதரா மொபைல்ல போன் பண்ண போற, இல்லாட்டி ஆழ்வார்னு பவிஷ்யத் ஆச்சாரியனா போன் பண்ண போற, இல்லாட்டி மாயாபூர்ல ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தனி மகாபிரபுவா மொபைல் போன்ல போன் பண்ண போற, இல்லாட்டி வைகுண்டத்திலேருந்து காலா வர போறது, ஒன்றும் கிடையாது. அல்ப மனுஷா, நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா, முட்டி வலிக்கிறது எங்க போயிருக்கு ஏது பேருக்கு, உன் வீட்டு வாசல்ல நிக்கிற எங்க போய் தொடர்ந்த அப்படின்னு கேட்கப்படா, ஒரு விட்டுருங்க பரவாயில்ல. இந்த மொபைல் போனால அவளோட ஒரு விட்டு போகிறதா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, அவரை விட்டுடுங்க. ஞானேஸ்வரன் இறுக்கி பிடிச்சுப்போம். அந்த ருக்மிணி பாய் அவ்வளவு அழகா 12 வருஷங்கள் பிரதட்சிணம் பண்ணா, அவளோட நம்பிக்கை தோத்து போகல. அதாவது பக்தனுடைய நம்பிக்கை தான் பகவான் தர்மத்தையும் மீறுவான்றது சத்தியம். பகவானே கீதையில சொல்றான், சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே. பகவான் தெளிவா சொல்றான், வருந்தாதே. எந்த பாவங்கள்னாலே உனக்கு துக்கம் வந்திருக்கோ அந்த பாவத்தை அழிச்சு போட வேண்டியது, இல்லாமல் பண்ண வேண்டியது என் வேலை. உன் வேலை என்னுடைய திருவடிகளில் விழுந்துடும், என் திருவடிகளில் விழுந்து சரணாகதி பண்ணிடும், மற்றெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதனாலதான் பீஷ்ம சபதம் பண்றார், ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு கண்ணன் மகாபாரத யுத்தத்துல பங்கெடுத்துக்கிறான். அதனாலதான் ரத சாரத்தியம் பண்றான், சாரதிக்கு ஆயுதம் எடுக்க கூடாது, அவன் டிரைவர் தலை மட்டும்தான், யுத்தம் பண்றவன் மட்டும்தான் ஆயுதம் போடலாம். யுத்த நியமங்கள்லேயே ஒன்று உண்டு, இந்த சாரதி மேலாம் ஆயுதம் போடப்படாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. இப்பதான் வரைமுறை கடந்த யுத்தம், அந்த காலத்திலாம் அழகா ஒரு புது இடத்துலதான் யுத்தமே நடக்கும். அதனால மகாபாரத யுத்தம் ரொம்ப விசேஷமாக பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு புதிய இடத்துல நடந்தது பெரிய யுத்தம். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இப்பெல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் முன்னாடி பெரிய வேர்ல்டு வார் எதுன்னா மகாபாரத யுத்தம் தான். அதோட சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், எல்லாமே அதை விடலாம் ரொம்ப பெருசு மகாபாரத யுத்தம். இனி எங்கே எத்தனை விதமான யுத்தங்கள் வந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் தலையுது அப்படின்னா மகாபாரத யுத்தம். அந்த பகவான் ஆயுதம் எடுக்க மாதிரி சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஆனா பீஷ்மர் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டார். அதுக்காகவே ஒரு நாள் சக்கராயுதத்தை எடுத்துட்டு வந்துட்டார். சொன்ன வார்த்தையை காப்பாத்துறேன்னா பாபம், பகவான் பார்த்தான் என் மேல எத்தனை பாபம் விழுந்தாலும் பரவாயில்ல, என் பீஷ்மன் மேல ஒரு துளி பழி பாபம் வந்திருக்கிறார். என்ன அக்கறை பார்த்துக்கோங்க, என் பக்தன் மேல ஒரு பழியோ ஒரு பாவமோ வர நான் சகிக்க மாட்டேன். இப்ப நம்ம பிள்ளைகள் மேல நமக்கு ஒரு யாராவது பழி பாவம் சுமத்தினாலும் நம்மளால ஒத்துக்க முடியாது இல்லையா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் நெருங்கினவர்கள் அப்படின்னா அவர்கள் மேல ஒரு பழியையோ பாவத்தையோ சுமத்தினா நம்மளால சத்தியமா ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. அதை விட கண்ணனுக்கும் குருவுக்கும் கோடி மடங்கு அக்கறை நம்ம மேல. அப்ப அவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்துக்கிறாளாம், அத்தனை ஆச்சரியமாக அவ்வளவு விசேஷம் அப்பேற்பட்ட கண்ணன். அதனால இந்த ருக்மிணியுடைய வீட்டுக்காரர் விட்டல் பந்த் சன்னியாசம் வாங்கின்றா கூட குரு மூலமா பகவான் திரும்பவும் சில சந்தர்ப்பங்கள் எப்படி யோசிக்கிற, அந்த அம்மா அப்படியே ஏற்றிருந்திருக்கலாமே, அவர் பாட்டுக்கு சன்னியாசியா இருந்திருக்கலாமே, இதுவும் விட்டல் சங்கல்பம். ஏன்னா இல்லடி நமக்கு ஞானேஸ்வரர் கிடைச்சிருக்க மாட்டாரு, அன்னைக்கு ஞானேஸ்வரர் கிடைக்கல இன்னைக்கு ஞானேஸ்வரர் நமக்கு வந்திருக்க மாட்டாரோன்னு. அப்ப இப்படி ஒரு பிள்ளை பிறக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு லீலைகள் நடந்துதான் ஆகணும். சிலதெல்லாம் உலகத்திற்கு மீறிய செயல்கள், எல்லாத்துக்கும் வந்து உலகாயுதமான காரணங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது. நன்னா ஞாபகம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தேடிட்டே இருந்தோம்னா போர் அடிச்சு. சில விஷயங்கள்லாம் காரணம் ஆராயக்கூடாது, நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயாதே அப்படின்றாரு. காவேரியெல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு, மேட்டூர் அணையில பார்த்தோம் அவ்வளோ பெரிய காவேரி. இந்த காவேரி உற்பத்தி ஆகிற இடத்த பார்க்கணும், வைகுண்டபதி குளம் இருக்கு பாருங்க, சங்கராமேஸ்வரர் குளம், இவ்வளோதான் உற்பத்தி ஆகிற இடம், இத்தினோண்டு ஒரு குளம் தான், இத்தினோண்டு இடத்துல உற்பத்தி ஆகிற அந்த காவேரி அடிச்சு பரண்டு இப்படி வரா நடந்தாய் வாழ் காவேரினா நம்புற மாதிரியே இருக்கு. சரி இது போய் காவேரியா சும்மா போய் சொல்லிடுது, ஏதோ குளத்தை தண்ணியை விட்டுட்டு சொல்றேன். இது ஒன்றுதான் கரெக்டா நம்ம வைகுண்டபதி ராமன் சங்கரராமேஸ்வரர் கோவில் தப்பகுளம் இருக்கு பாரு, இவ்வளவுதான் குளம். இது கூட கொஞ்சம் பெருசா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளவு சின்ன குளம் தான். கங்கோத்ரி யமுனோத்ரினா இப்படிதான் அதை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்குள்ள பெருசா பிரம்மாண்டம். அதனால எல்லாத்துக்கும் காரணம் தேட வேண்டாம், அனுபவிச்சுட்டா போதும். அத்த ஆச்சரியம். அப்ப அந்த அம்மாவுடைய பிரார்த்தனை நடத்தி கொடுத்தாதே விக்கலன் உங்க பிரார்த்தனையும் நடத்தி கொடுப்பான், அவ்வளவுதான். அதுக்குதான் இதை சொல்றோம், அந்த அம்மாவுடைய பிரார்த்தனை நடத்தி கொடுக்க முடியும்னா அப்படின்னு உங்களுடைய வீட்டு பிரார்த்தனையும் நடத்தி கொடுக்க முடியும், உங்க குடும்பத்தையும் நல்லபடியா வச்சுக்கொள்ள அவனால முடியும். மாத்தி காட்ட சக்தி அவனுக்கு உண்டு. அவ்வளவு அழகா குழந்தை பிறந்துட்டார்கள், நாலு குழந்தைகள், நிவிருத்தினார், ஞானதேவ், சோபந்தேவ், முக்தாபா, இந்த நாலு பேரும் மனசுல வாங்கி வச்சுக்கோம். நிவிருத்தி, ஞானதேவ், சோபந்தேவ், முக்தாபா, இந்த நிவிருத்தி தேவ் வந்து நிவிருத்திநாத், சிவபெருமானுடைய அம்சம். சங்கர ராமேஸ்வரர் பார்த்தா நிவிருத்திநாத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஞானேஸ்வரர் ஸ்வயம் பகவான் நாராயணனுடைய அவதாரம், வைகுண்ட பத்திய பார்த்தா ஞானேஸ்வரர் விக்கலனே ஞானேஸ்வரராக வந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. பிரம்மதேவர் பார்க்க ரொம்ப கஷ்டம், ஈஸியாக பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் போங்க, துப்பல் மேல உட்கார்ந்துருக்க ஜம்மன். சோபன் தேவ் அவர் பிரம்மதேவருடைய அம்சம் ஆச்சரியமா. முக்தா பாய் முக்தி தரக்கூடிய தேவி, இது எங்க பார்க்கலாம்னா வைகுண்டம் போகும்போது பார்க்கலாம். மூணு பேரையும் பார்த்துடலாம், வைகுண்டம் போகும்போது முக்தி தேவி எப்படி இருக்கு ஆ அப்படின்னு தெரியும். அது அம்பிகை மாயாதேவியெல்லாம் இல்லை, முக்தாபாயின்றது முக்தி தேவியே. பாகவத மகாத்மியத்தில் காண கிடைக்கிறது பக்தி தேவி முக்தி தேவி அப்படின்னு. அந்த மாதிரி அந்த நாலு பேரும் வந்துட்டார்கள் இவர்களுக்கு பிள்ளைகளா. ஆனா ஊர் இவாளை ஒதுக்கி வச்சுடுது, ஜாதியிலேருந்து தள்ளி வச்சுட்டா, ஜாதி பிரஷ்டம் அப்படின்னு அந்த அந்த காலத்திலேருந்தே உண்டு. அந்த மாதிரி தள்ளி வச்சுட்டா, ஏதோ பிக்ஷை எடுத்துட்டு வாழலா குழந்தைகளோட, குழந்தைகளோ பிரம பாகவதர்களா இருக்கா. அப்ப நிவிருத்திநாத்துக்கு பூனல் போடுற வயசாயிடுச்சு, இவ எல்லாரும் ஆலந்தியில வாழ்ந்துட்டு இருந்தார்கள். அழகா குழந்தை பிறந்தாச்சு, ஆலந்தியில வாழ்ந்துட்டு இருந்தார்கள். இவர் ஆலந்தியில இந்த ஆவணி அமைத்தமைப்ப கூட வந்தது இல்லையா, பிராமணர்கள் எல்லாம் பூனல் போட்டுக்கிறார்கள். அன்னைக்கு இவர்களுக்கு இந்த நிவிருத்திநாத்துக்கு பூனல் போட்டு வைக்கணும்னு சொல்லி பெரிய பிராமண சபை, அதுவே அவர் கைகூப்பி நிற்கிற விட்டல் பந்த் ஞானேஸ்வருடைய தோப்பனா, இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இந்த வயசு ஆயிடுச்சு கொஞ்சம் பூனல் போட்டு விடுங்கோ அப்படின்னு. அப்ப அவா சொல்லிட்டா, இந்த சன்னியாசியா போய் திரும்பவும் குடும்பத்தில் வந்தவனுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, அவ்வளவுதான். ஆனால் அதற்கான ஒரு உதாரணமும் புராண இதிகாசங்களில் காண கிடைக்கிறது. எல்லாத்துக்குமே புராண இதிகாசங்கள் வேதத்திலேருந்து பிரமாணம் எடுக்கணும் இல்லையா, ஏதான ஒரு கேஸ்லாம் நடக்கிறது அப்படின்னா இந்த முன்னாடி இந்த கேஸில் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு வக்கீல் தான் வாதாடுவார், அந்த கேஸை சொல்லி இந்த வருஷத்தில் அப்படி நடந்தது, அப்போ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள் இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முன் உதாரணம். அந்த மாதிரி வா சொல்லிட்டா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு சொன்னார் சரி, ஏதான பரிகாரம் சொல்லுங்க, அந்த பரிகாரத்தை நான் பண்ணுறேன். பார்த்தோம், நான் பண்ணது தவறு, ஒத்துழைக்கா நான் பண்ணது தவறு, அதுக்காக என் குழந்தைகள் துக்கப்படக்கூடாது, என் குழந்தைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது. எவ்வளோ மோசமானவர்களாக இருந்தாலும் தன் பிள்ளை நன்னா இருக்கணும் தான் நினைக்கலாம். அது ஒரு வாத்சல்யம், தாயினுடைய வாஞ்சை, அப்பா அம்மாவுடைய ஒரு பொறுப்பு. அப்போ என் குழந்தைகள் அந்த கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் என்ன வேணால் பரிகாரம் சொல்லுங்கோ அப்படின்னு விட்டான். நிறைய பரிகாரம் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு, இந்த பாவம் பண்ணால் இந்த மாதிரி, இந்த பாவம் பண்ணால் இந்த மாதிரி, பூமி பிரதட்சிணம் பண்ணணும், ரெடி கோமாதா பிரதட்சிணம் பண்ணணும், கோமாதாவுக்கு புல்லு கொடுக்கணும், நிறைய உண்டு கஷ்டப்படுறவாளுக்கு ஒத்தாசம், நிறைய பரிகாரங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம், இந்த மாதிரி பாவம் முன்னாடி ஒருத்தர் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா இதுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்ல முடியும். ஆனால் சமஸ்த பாவங்களுக்கும் பரிகாரம் நாம சங்கீர்த்தனம். ஆனால் பிராமணாவளுக்கு அந்த சாஸ்திர விஷயத்தில் மோகம் இருக்கிறவாளுக்கு இந்த நாம ஜபத்தை ஒத்துக்க மாட்டான். இது காலங்காலமாக நடந்து வர முறை. இன்னைக்கு நிறைய வேத வித்வான்கள்லாம் வேத விஷயங்கள் தெரிஞ்சவாள்னா அது நாம ஜபத்தெல்லாம் பெருசாக ஒத்துக்க மாட்டான். நம்மளாம் கொஞ்சம் முட்டாள் கூட்டமாக இருந்துட்டு போயிடும், கோலப்படாதீங்க. இக்னரன்ஸ் இஸ் எ பிளஸ் அப்படின்னு அறியாமல் ஒரு ஆசீர்வாதம் சமயத்தில். ரொம்ப அறிஞ்சிடுறோம்னா கஷ்டம். ரொம்ப படி மெத்த படித்தவர்கள் வேதத்தில் கரகண்டவர்கள்லாம் நாமஜபத்தை பெருசாக மதிக்க மாட்டோம். நம்ம ரேஞ்சுக்கு நம்ம ரேஞ்சுக்கு நாமஜபம் போகுது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு காசிக்கு போகிறார், அங்கே உட்காந்துட்டு ஒரு கோவிலில் உட்காந்துட்டு சன்னியாசியவர் அவர் பாருக்கு அழகாக உட்காந்துட்டு ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஜெபிச்சுட்டு இருக்கார். அவரை பார்த்து நிறைய பேர் மயங்கி போயிட்டார். ஓ இப்படி தான் நாமும் ஜெபிக்கணும்னு சொல்லி அப்போ அவரை தான் சேவிச்சுட்டு அழகாக அவரோட குரு ஒருத்தர் சன்னியாசி அவரிடத்த போய் நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு ஒரு கோவிலில் ஒரு சன்னியாசி பார்த்தேன் என்னம்மா நாம ஜெபிக்கிறார் அதை நீங்கள் வந்து பண்ணுறது இல்லையேன்னு நீங்கள் சன்னியாசின்னு பேர் அப்போ அதான் உட்கார்ந்து கேள்வி நாமம் ஜெபிக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். சாதாரணமாக சொன்னான், அவர் தப்பாக எடுத்துட்டேன். உடனே எல்லா சன்னியாசிகளையும் கூப்பிட்டார். யாரோ பூசா சன்னியாசி வந்திருக்கா, இளம் சன்னியாசி அப்படின்னு பக்குவம் வரல, சைத்தன்ய மகாபிரபுக்கு பக்குவம் வரலையா. சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதாரம், கலியுக அவதாரம். சைத்தன்ய மகாபிரபுக்கு இன்னும் பக்குவம் வரல, அந்த பயிரை நம்மளாம் சரி பண்ணோம்னு சொல்லி எல்லாரும் போயாச்சு கோவிலுக்கு. அத்தனை சன்னியாசிகளும் போய் பார்த்தா தேமேன்னு ஞானப்பழமாக உட்கார்ந்துட்டு இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. தன்னை மறந்து கண்களில் கண்ணீர் வழிய மைக்காகள் குத்திண்டு நிற்க நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் வந்தா சன்னியாசி அப்படின்னா தான் சன்னியாசி கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் யாரோ வந்து உலுக்கினான், ஆ என்னப்பா அது இப்படிலாம் நாமஜபம் ஜபிச்சுட்டு இருக்கா வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய சதஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு என்னத்துக்கு நீலாம் வேதாந்த விசாரம் பண்ணணும், ஆத்ம விசாரம் பண்ணணும், அதை வச்சுட்டு முட்டாள்தனங்கள் மாதிரி நாமஜபம் ஜிபிச்சுட்டு இருக்கேன், முட்டாள்தனங்கள் மாதிரி ஜிபிச்சுட்டு இருக்கேன்னுட்டான். சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சார், நான் முட்டாள்னு என் குரு முடிவு பண்ணியிருக்கார், அதனால தான் இதை குடுத்தான்னு சொல்லிட்டார். எனக்கு வேற எதுவும் பண்ணுறதுக்கு அருகதை இல்லை, எதையும் நான் ஒழுங்காக பண்ண மாட்டேன் என் குருவுக்கு முன்னாடியே தெரிஞ்சு கொடுத்து இதை விட்டால் எனக்கு நல்ல கதி கொடுக்கறதுக்கு வேறு எதுவும் இல்லைன்னு என் சத்குருநாதன் முடிவு பண்ணிட்டார். அதனால் அன்னைக்கே அந்த நாமஜபம் கொடுத்தார். நானும் சும்மா தான் ஜெபிச்சேன், நான் ஆரம்பத்தை ஏதோ சொல்கிறாங்கன்னு ஜெபிச்சேன். அப்புறம் பார்த்தா அது என்ன விடலேன்னுட்டேன். அதான் நாம ஜபத்தினுடைய இயல்பெல்லாம் முதல்ல நம்ம பிடிச்சிக்கணும். ஒரு ஹாஸ்யமாக ஒரு கதை சொல்லுவாள், ரெண்டு பேர் காட்டில் போய் தூங்கினாலாம் ஒவ்வொருத்தரும் ஒருத்தரும் ஏதோ ராத்திரி கம்ப்ளீட் கிடச்சா இழுத்து போத்தின்னா நல்லா தூங்கிட்டான், அடுத்த நாள் இதையோ போத்தின்னா காதல் எழுந்தனா இதையோ வாடா அப்படின்னா வந்தானா கூடவே கம்ப்ளியும் வருது. நான் சொன்னா டே கம்ப்ளியை விட்டுட்டு வாடா, நான் எங்கடா பிடிச்சி அதில் தான் என்ன பிடிச்சிருக்கா தான் கரடி ராத்திரி கம்பளியை கரடியை கம்பளி நினச்சி போத்திட்டு இருக்கான், இப்போ கரடி இவனை விடமாட்டேங்கிறதான். அந்த மாதிரி நாமஜபத்தை முதல்ல நீங்கள் பிடிச்சிட்டேன்னா அப்புறம் அது உங்களை பிடிச்சிடும். அது கூடவே உங்கள் முன்னாடியே ஒரு கரடி அலையிறது நாமஜபம்ன்றது, பிடிச்சா விடாது கரடியெல்லாம். அந்த மாதிரி இவர் சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு, முதல்ல நான் சொன்னேன் இப்போ அது நாக்கு பழகி போயிடுத்து அது மாற்றிக்க முடியல என்னால் அவ்வளோதான் சார். எத்தனையோ சொல்லி பார்த்தா அவர் சொன்னார், எதுக்கு என்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற எதுவும் என் மண்டல ஏறலை, எனக்கு சுலபமாக இருக்கிறது நாமஜபம்னு சைத்தன்ய மகாபிரபுவே சொல்லிட்டேன். அப்போ நம்மளாம் சைத்தன்ய மகாபிரபு கூட்டம் முட்டாள் கூட்டமாகவே இருந்துட்டு போயிடும். நமக்கு ஒன்று பெரிய வேதாந்த விசாரம் தத்துவம் எல்லாம் புரிய மாட்டாது. அது தப்பு சரின்றது வாதம் இல்லை, நமக்கு என்ன வரும்னு இருக்கு இல்லையா, நமக்கு எவ்வளோ முடியும்னு இருக்குது அவ்வளோதான். நமக்கு என்ன வக்கு இருக்கோ அவ்வளோதானே, வரலுக்கு தகுந்த வீக்கம் ஒன்றுன்ற நம்ம லெவலில் இந்த வீக்கம் போதும். நாமஜபம்ன்ற ஒன்று போதும், அதுக்கு மேலே வேறு எதுவுமே வேண்டாம். ஆனால் அவன் நாம ஜபத்தெல்லாம் ஒத்துக்கலை. கடைசியில் அவள்லாம் பேசிகிட்டே இருந்தால் ஒருத்தர் சொன்னார், இதுக்கு ஒரே பரிகாரம் தான் விகல்பன் பிராணத்தியாகம், நீங்கள் உசுரை விடுங்கோ அதுதான் சார். பயங்கரமான உலகம், நீங்கள் உசுரை விடுறது தான் இதுக்கு பரிகாரம், இதுக்கு வேறு பரிகாரமே கிடையாது. அவளுக்கு தெரியலை உலகம், விகல்பன் பார்த்தார் எப்படியாவது குழந்தைகள் நல்லா இருந்தால் போதும் அவ்வளோதான். குழந்தைகள் நல்லா இருக்கணும், என்ன வேணால் பண்ணுவோம், என்ன வேணால் குட்டிக்காரனை அடிப்போம், எதை வேணாலும் என்ன பைத்தியக்காரத்தனை வேணால் பண்ணுவோம் ரெடியாக இருக்கும் நிஜமாவது. ஆனால் அந்த வாஞ்சை இந்த பாசம் கண்ணை கட்டி விட்டுறதுதானும் பந்த பாச சேர்த்து அப்படி மூழ்கி தெளிச்சு கிடக்கிற தேகம் அப்படியே பயங்கரமாக என்னவோ பண்ணிட்டு இருக்கு. சத்த சம்பந்தம் துப்பல் பிடிச்சம் நிறைய பிடிச்சி உழுக்கு 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 உழுக்கின்னு இருக்கு. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தேன் படுத்து எடுக்கிறது. ஜன்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புனப்புனக சம்சார சாகரம் துக்கம் தஸ்மாத் இன்னும் ஜாக்கிரதையா இருக்க மாதிரி தெரியலையே. அப்படி வரும், நான் உள்ளே கத்தம் தூக்கி வாரி போடும், நெட்டி தூக்கி போடும், ஜாக்கிரத 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 ஜாக்கிரத. அவர் சொல்லிட்டார் சரின்னுட்டார். உடனே சில இடங்கள்ல குழந்தைகளை கூட்டிட்டு போனார் அப்படின்னு காண கிடைக்கிறது. சில இடங்கள்ல குழந்தைகளை விட்டுட்டு அவரும் அவர் மனைவி அவர் கிளம்பினார். அவர் மனைவி சொன்ன நானும் வரேன் பெருசா ஒன்றும் வாழவே இல்லை நம்ம ரெண்டு பேரும், சரி கிளம்புவோம்னுட்டான். ரெண்டு பேரும் கிளம்பி அவ சொல்லிட்டா கங்கா யமுனை எல்லாம் சங்கமிக்கும்படியான இடத்துல சரீரத்தை விடுறது தான் இதுக்கு பரிகாரம்ன்றான். கிளம்பிட்டா தைரியமா, குழந்தைகள் நன்னா இருக்கணும், அவ பகவத் விஷயத்தை ஈடுபடணும், சாஸ்திரப்படி இருக்கணும், பகவான் விட்டலன் இருக்கான், அவனே மாசா அவனே பிதா. கிருஷ்ண மாசே மாசா, கிருஷ்ண மாசே பந்து, கிருஷ்ண மாசே பகினி அப்படின்ற அழகா சத்துக்காராம் சொல்றார். அபங்கில கிருஷ்ணந்தான் அம்மா, கிருஷ்ணந்தான் அப்பா, எல்லாம் அவன்தான். அப்ப அதுதான் அழகா அந்த சொல்ல மாதா பிதா யுவதயஸ்தனையா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யத்யன குலபதேர் வகுளாபிராமம். அம்மாழ்வார் தான் தாய் தந்தை எல்லாம் அப்படின்ச்சார் சுவாமி ஆளவந்தார். அந்த மாதிரி விஜயன் இருக்கான்னு சொல்லி கிளம்பிட்டார்கள். நேர ஆச்சரியமா அற்புதமா போற சில இடங்கள்ல மூத்த பிள்ளை நிவர்த்தினாத மட்டும் கூட்டிட்டு போனார்கள் அப்படியும் காண கிடைக்கிறது. சில இடங்கள்ல ரெண்டு பேரும் தனியா போன அப்படியும் காண கிடைக்கிறது. சில இடங்கள்ல நாலு குழந்தைகளையும் கூட்டிட்டு போனார்கள். சரித்திரத்துல கொஞ்சம் கொஞ்சம் பேதம் இருக்கு. கிளம்பி போயாச்சு, அழகா பிரயாகை போனார்கள். பிரயாகை போனார்கள், பகவான நன்னா தியானம் பண்ணார்கள். பிரபு நீ கொடுத்த சரீரம் எப்படி வாழ்ந்தோம் ஏது வாழ்ந்தோம்னு தெரியல, இது வரைக்கும் பண்ண எல்லாம் உனக்கு அர்ப்பணம். காயேன வாசா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமியத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ பாபமோ புண்ணியமோ எல்லாத்தையும், லாபமோ நஷ்டமோ பொய்யோ உண்மையோ எல்லாத்தையும் கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூன்னு போட்டுடும். அந்த மாதிரி வைராக்கியமா நாமும் ஜபிச்சார்கள், பகவான தியானம் பண்ணார்கள். இந்த குழந்தைகள் ஒன் பொறுப்புன்னு சொன்னார்கள். ரெண்டு பேரும் பிரயாகில குதிச்சுட்டார். இது தற்கொலை மாதிரி தெரியும், இது ஒரு மனோ தைரியம் வேணும். இது தற்கொலை இல்லை, தற்கொலைன்ற அசட்டு தைரியம், தற்கொலைன்றது அசட்டு தைரியம், இது தற்கொலை இல்லை. இது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. அந்த அந்த பக்தாளுடைய மனோபாவத்தில் போனாதான் இது புரியும். குழந்தைகள் நன்னா இருக்கணும், பகவான் இருக்கான், சரி இது விகலன் கொடுத்த வாக்கு அவ்வளவுதான். அந்த பிராமணர்கள் சொன்ன வாக்கு விகலன் சொன்னதா ஏற்றுட்டா அவ்வளவுதான். விகலனே பரிகாரம் சொல்லிட்டான். அப்ப இந்த சரீரத்தை இதுக்கு மேல இருக்க வேண்டாம்னு தீர்மானம் பண்ணார்கள். கணவன் குதிச்சா பின்னாடியே மனைவியும் குதிச்சா, ரெண்டு பேரும் பகவத் திருவடி அடைஞ்சுட்டான். இந்த மாதிரி நாலு குழந்தைகளை பெற்றாலே அவளுக்கு மோஷம் தான். சுகம் இல்லையா, நம்ம நினைச்ச போது சரீரத்தை விட முடியறது இல்லை இல்லையா. உலகத்தை எதிரா பரம சுகம் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த அறம் பொருள் இன்பத்தையே சுத்தின் இருக்கும், இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும். வீடுன்ற ஒரு விஷயத்தை யோசிக்கிறதே இல்லை. வீடுமின் முற்றமும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்தே. சுவாமி அம்மாழ்வார் சொல்றார் எல்லாத்தையும் விட்டு தள்ளு. வீடு முற்றம் வீடுமின் வீடு முற்றமும் வீடு செய்து உம் உயிர் வீடுடையானிடை வீடு செய்தே. உடைய உயிரை எவன் வீடா வச்சிருந்துருக்கான், உள்ளுக்குள் அழகா எவன் உட்கார்ந்துருக்கானோ அவனிடத்த எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டு அவன் தரும்படியான வீடு. என்ன ஞாபகம், நம்ம இங்க இருக்கிறதெல்லாம் வீடே கிடையாது, இதெல்லாம் லாட்ஜ். நீ எந்த வீட்டில் வாங்க, என் வீடு என் வீடு என் வீடு என் வீடுன்றது அதெல்லாம் லாட்ஜ் தான். நீங்கள் வந்திருக்கிறதே சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறது அவ்வளோதான். இதை சுற்றி பார்க்கறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. சுற்றி பார்க்கறது என்ன இருக்குன்னா வைகுண்டபதி இருக்கார், சங்கர ராமேஸ்வரர் இருக்கார், பாகம் பிரியாள் இருக்கார், வேற என்ன இருக்கு தூத்துக்குள்ள சுற்றி பார்க்க சொல்லுங்கோ. இந்த பக்கம் திரும்பி போனால் உப்படமாக இருக்கும், ஒரு பக்கம் நல்லா பெருசாக அகலமான ஒரு சாக்கடை ஓடுறது, ஒரு பக்கம் நல்லா குப்பையா இருக்கு, மார்க்கெட் இருக்கு, வேற என்ன இருக்கு சுத்தி பார்க்க சொல்லுங்க. கொஞ்ச தூரம் தள்ளி போனா தாமிரபரணி இருக்கு, அப்படி போனா நவகிரி பாதி இருக்கு, அப்படி எல்லாம் பார்க்கலாம். இந்த பக்கம் போனா கடல், நீங்க ரோட்ல போனா ரோடு முட்டுறதே பார்த்தா கடல் முட்டுறது, ஸ்டேஷன் முட்டுறது, அவ்வளவுதான். சிங்காதனம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு மேலே சுற்றி பார்க்கறது ஒன்றும் கிடையாது. அப்போ வீடு, அதான் வீடு, பரமபதமாகிய வைகுண்டம் தான் வீடு. அந்த வீடை அடையறதுக்கான முயற்சி தான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கும். அந்த வீடு அடையறதுக்கான ஒரு ஆசை, ஒரு உத்வேகம், என் வீட்டுக்கு நான் போகணுமே, ஒரு பரிதவிப்பு வேணும் இல்லையா, அந்த தவிப்பே இல்லை. அந்த தவிப்பு வேணும், என் வீட்டை நான் அடையணும், எனக்கான ஒரு வீடு, என் பகவானுடைய ஹிருதயம், அதை அடையணும்னு ஒரு தவிப்பு. அந்த தவிப்பில் ஜோரா விட்டல் பந்தும் ருக்மிணி பாயும் சரீரத்தை விட்டார். ஜெய் போலோ ருக்மிணி பாய் மாதா கீ, ஜெய் போலோ விட்டல் பந்த் மகாராஜ் கீ. விட்டல் பந்த் அப்படின்னு அவருக்கு பேர். ரெண்டு பேரும் மோட்சம் அடைஞ்சுட்டார். இவ போகும்பொழுது இவ காட்டு வழியா போறா, போகும்பொழுது திடீர்னு எதிர்க்க ஒரு புலி வந்து அவளை பயமுறுத்தி எடுத்து ஆளுக்கு ஒரு பக்கம் திசையில் திரிச்சு ஓடினான். அப்ப நிமிர்த்தினாவது ஓடு ஓடு ஓடின, ஓடித கடைசியில் ஒரு குகையில போய் விழுந்தான். பார்த்தா அங்க ஒரு சாது உட்கார்ந்து இருக்கார், காணிஸ்நாத் அப்படின்னு. நமக்கு இந்த ஊரெல்லாம் பழக்கம் கிடையாது, வடக்கெல்லாம் காணிஸ்நாத் அப்படின்னு நிறைய இடங்கள்ல கோவில்கள் காணிஸ்நாத், ஒரு பெரிய சித்த புருஷர். அவர் காலத்தை விழுந்தா உடனே அவருக்கு உபதேசம் எல்லாம் பண்ணி அவர் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இந்த போற வழியிலேயே அந்த நிமிர்த்தினாத்துக்கு ஒரு குரு கிடைச்சுட்டா, இந்த குரு அனுகிரகம் பண்ணிட்டார். அதுலேருந்தே நிவர்த்தி, அப்படியே இந்த நிவர்த்தி மார்க்கத்தில், நிவர்த்தி மார்க்கம்னா பகவத் விஷயம், மோட்சத்துக்கான மார்க்கத்தை அப்படியே பிரவர்த்திக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அழகா ஊருக்கு திரும்பி வந்துட்டா நிவர்த்தி நாத் தான் பெரியவரை மூத்த அண்ணன், தகப்பனுக்கு சமானம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. அதனாலதான் ராமன் அப்படி கொண்டாடின் இருக்கும். அண்ணாவது தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து தர்மத்தை சொல்லணுமா, தர்மப்படி நடக்கணும். அந்த காலத்துல மூத்தண்ணா அப்படின்னா அவர் தனி மரியாதை உண்டு. நிறைய வீடுகளில் பார்த்து அந்த காலத்தில் அம்மாக்கள்லாம் அவர் பத்து குழந்தைகள் அப்படி பெற்றுப்பார். அந்த கடைசியாக பற்றிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் யார் அம்மாவாக இருப்பானா, மூத்த அக்கா தான் அம்மாவாக இருப்பான். இந்த குழந்தைகளுக்கு அம்மாவை விட அக்காவை விட தான் ரொம்ப பிரீத்தியே இருக்கு. நான் கண்பட்டு பல வீடுகளில் பார்த்தேன், எனக்கு அக்கா தான் எல்லாம் அப்படின்னு. அந்த காலத்தில் அந்த அம்மாக்கள் நிறைய பத்து பதினாறு குழந்தைகள் பெற்றுக்கும்போது மூத்த குழந்தை பத்து பதினெட்டு வயசு ஆகிடும். அது அம்மாவுக்கு அழகாக கூட பிரசவத்தை உட்காந்து பண்ணிட்டு இருக்கும். நம்ம ஜாக ஒன்றும் இல்லைம்மா, கவலைப்படாது, வித்தியாசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த காலத்தை கேட்டா ஐயா அப்படின்ட்டு சில இடங்கள் நான் பார்த்துருக்கேன், அம்மாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வயிற்று வெளியே நிற்கிறதா நான் பார்த்துருக்கேன். என் வயிற்றுக்கு நானே பார்த்துருக்கேன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்க்குற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நடந்துருக்கு இதெல்லாம். அப்போ அந்த மூத்த அக்கா தான் அம்மாவாலே நடந்துப்பான். அந்த மாதிரி நிமிடத்தின் தலையில் எல்லா பொறுப்பும் வந்துடுச்சு. குழந்தைகளுக்கு அழகா பிம்ப விஷயங்கள்லாம் சொல்லிவிடுவார். ஞானதேவரே சொல்றார், என்னோட குரு யாருன்னா நிவர்த்தினார் அப்படின்ட்டார். ஜெய் போலோ நிவர்த்தினாத் மகராஜ். அந்த நிவர்த்தினாத் அழகா அவள்தான் விஷயம் சொல்லி கொடுக்கிறார். இப்படி கஷ்டப்பட்டு இருக்கா அவளோட அந்த கிராமம், ஆபே கிராமம் அங்க இருக்கா, அப்புறம் ஆலந்தியில இருக்கா. இப்படியே காலம் பயந்துருக்கு. திரும்பியும் ஒரு உபநயன மாவனைய விட்டம் வருது. அப்ப திரும்பியும் ஞானேஸ்வரர் சொல்றார், அண்ணா பூனல் போட்டுக்கணும்னா. ஒரு நிவர்த்தினா சொல்றார், ஏற்கனவே இவ அப்படி சொல்லிட்டா அப்படிலாம் ஆயிருக்கடா, வந்த வேண்டாம் இல்லையா. அதுக்குதான் அப்பா அம்மா பரிகாரம் பண்ணிட்டா இல்லையா, அவ சொன்ன பரிகாரம் அப்பா அம்மா பண்ணிட்டான். அவன் போட்டு வைக்க வேண்டியதா தர்மம் தானே, நியாயமா கேட்டுட்டா குழந்தை. நிவர்த்தினா சிரிச்சா, உனக்கு எதுக்குடா பூனல், பூனல் போட்டுக்கிற ஒரு சம்ஸ்காரம், அதை கொண்டு பகவான் அடையிறதுக்கான வழி அது உபநயனம் அப்படின்ட்டு. சரி, எல்லாருக்கும் அந்த அவசியமும் கிடையாது. சில சில வர்ணத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கேன், மற்றவாளை கேவலப்படுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை, மற்றவாளுக்கு அது அவசியம் இல்லைன்னு வச்சிருக்கா சாஸ்திரம். ரொம்ப சாஸ்திரப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம், முதல்ல அவர் சாஸ்திரப்படி நடக்கணும் அப்படின்றா ஞானேஸ்வரர். சரின்னு சொல்லி எல்லாரும் போய் அந்த பிராமணா காலில் விழலாம், பூனல் போட்டு விடுங்கோ அப்படின்னு. இவ யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இவர் சொல்றாரு, அப்பா தான் பிராணத்தியாகம் பண்ணிட்டாரு, நீங்க சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணிட்டாரு, அதெல்லாம் கிடையாதுடா, இதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓ அப்படின்னு சொல்றதுக்கு விட்டுட்டான். உடனே அவ சொல்லிட்டா, நாங்கள்லாம் பெரிய பிராமணா இல்லப்பா, பிரதிஷ்டான புரம்னு பேர். இன்னைக்கு அந்த இடத்துல பேர் பைத்தன் பேர், எல்லாம் கோதாவரி நதிக்கரையில இருக்கு, அவுரங்காபாத் அந்த பக்கத்துல இருக்கு. அந்த பைதன்ல போய் அங்க நிறைய பெரிய பெரிய பிராமணாள்லாம் இருக்கா, இன்னைக்கும் நல்லா வேதம் தெரிஞ்சவா சாஸ்திரம் தெரிஞ்சவாள்லாம் பார்த்தோம்னா சிதம்பரத்துல உண்டு, காசியில உண்டு, மதுராந்தகத்தில் உண்டு. சில சில இடங்களில் மட்டும் அந்த வேதம் சாஸ்திரம் தெரிஞ்ச பிராமணர்கள் சில சில இடங்களில் தான் இருக்கு, எல்லா இடங்கள்லையும் காண கிடக்கிறது இல்லை. ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்களா ரொம்ப ரகசியமா இருக்க வழியில தெரியறதே கிடையாது. அப்ப அவ சொன்னா நீங்க பைதல்ல போய் அழகா ஒரு சுத்தி பத்திரம் அங்க இருக்க பிராமணர்கள் இவர்களுக்கு பூணல் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி அவ வந்து ஒரு கையெழுத்து போட்டு ஒரு கடுதாசு கொடுக்கட்டும், ஒரு பர்மிஷன் லெட்டர் மாதிரி கொடுக்கட்டும். ஏன்னா எங்களுக்குலாம் சந்தேகம்னா அவாகிட்டதான் கேட்போம். அவர்கள் ஒரு பர்மிஷன் கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு நாங்கள் பூணல் போட்டு விடுறோம் அப்படின்ட்டான். சரி, நாலு குழந்தைகள், எல்லாம் குழந்தைகள் தான், 10 வயசு, 8 வயசு, 6 வயசு, 4 வயசு, இந்த முக்தாபாய் 4 வயசு குழந்தை, எல்லாம் 2 வயசு வித்தியாசம். நிவர்த்தினாத் எல்லாத்தையும் அழிச்சுட்டு நேரே போறா அழகா பைத்தன் கிராமத்துக்கு போறா. அழகா அங்கே போய் ஒரு பிராமணத்திலேயே தலைவரை பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு பூணல் போட்டு விடுங்கோ அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அவன் இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்கான். உடனே பெரிய பிராமணர்கள் சபையெல்லாம் கூடிடுச்சு, எல்லாரும் வந்து உக்காந்துட்டார். நிறைய பேருக்கு இது பிடிக்கலை, இதெல்லாம் கிடையாது, அவனை ஜாதியை வச்சு ஒதுக்கி வச்சாச்சு. ஏன்னா சன்னியாசி ஆயிட்டு திரும்பியும் குடும்பத்துக்கு வந்துட்டான். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கணும், இல்லாட்டி என்னன்னா அவாவோட சொன்னபோது நம்ம வீட்டில் பல வீட்டில் பார்த்தோம், நான் சன்னியாசம் வாங்கிக்க போகிறேன்னு புருஷன் சொல்லுவான். இன்றைக்காக கொண்டாடி சொல்லி வச்சு கேட்கல, இது விஷயத்து நடக்கணும்னா நான் எல்லாத்துக்கிட்டும் சன்னியாசம் வாங்கிட்டு போகிறேன்னுவான். அன்றைக்கி ஒரு நல்ல நிஜமாகவே சன்னியாசம் வாங்குற வைராக்கியம் வந்துலாம் இருக்கும். கொண்டாட்டியை பார்த்தா பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது. சரி, விட்டுட்டு வந்தால் 2 நாள் கழிச்சு கொண்டாட்டினா வாழ முடியாதுன்னு வந்து நிற்பான். நடந்திருக்கு. சமர்த்த ராமதாசர் கிட்ட ஒருத்தர் அப்படி தான், நான் சன்னியாசம் வாங்கிக்க போகிறேன்னா ஒரு சொல்லிட்டே இருந்தான் கொண்டாட்டிக்கிட்டேன். பாரு, நீ ரொம்ப படிச்சுட்டே இருக்க சொல்லிட்டே, அவர் ரொம்ப சமத்து இருந்தாலும் இவன் தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக நான் சொல்கிற பேசி கேட்குறேன்னா, நானும் நிறைய பேர் சமர்த்த ராமதாசன் மாதிரி சன்னியாசம் வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒரு நாள் அவர் சொன்னால், சமர்த்த ராமதாசன் இப்படி சொல்கிறான், சரி போன்னு விட்டுடுமா, அடுத்த காட்டு சொன்னால் போன்னு சொல்லிவிட்டுருக்கார். அவ்வளோ ஒரு அசட்டு தெரியும் சார். சரி, அப்படி தான் என் தலை இருக்கிறா போய் தொலைங்கோன்ட்டான். அவன் பார்க்க எந்த வார்த்தையும் சொல்லுவான். சமயத்தை கொண்டாடி சொன்னா புருஷனுக்கு அப்படி சரி கிளம்பிட்டான். இனிமேல் இந்த வீடு ஏறனா பாரு, இனிமேல் முகத்தை பிடிக்கிறா பாரு, இனிமேல் நான் சொன்னார். நேரம் வந்தான், சமர்த்த ராமதாசர் காலில் தான் விழுந்தான். மனைவி என்ன போக சொல்லிட்டா, நான் சன்னியாசம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அந்த போய் குளிச்சுட்டு வாங்க, பத்திரம்னா பத்திரமா வச்சுட்டு போனோம். இவன் போனோன்னு பத்திரம் தான் தூக்கி போட்டார். நல்லா குளிர்காலம் நட்டுங்கிறது அவனுக்கு. குளிச்சு வந்து பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லை, சுவாமி ட்ரெஸ் சன்னியாசி இருக்குப்பா ட்ரெஸ் கோமணத்தோட நின்று சார், நடுங்கிறது உடம்புக்கு. அதுக்கப்புறம் அப்படி பார்த்தா உட்காந்து ஜபம் பண்ணு, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமனு சார். கொஞ்ச நேரம் ஜெபிக்காம வயிறு பசி கில்லுது. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஆரம்பத்து 5 நாளாக இருக்கணும். அப்புறம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, அப்புறம் இப்படி பார்த்து ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஏப்பா என்ன தெரியுமா பார்க்குற, பசிக்குது, டெய்லி இந்த நேரத்துக்கு சாப்பிட்டு பழகி போச்சு, இனிமேல் அதெல்லாம் மாற்றிக்கணும். நீ சன்னியாசி, கிடைச்சா சாப்பிட்றா கிடைக்கலாம் அப்படியே உட்காரணும் சார். ஐயோ, கிடைச்சா சாப்பிட்றா கிடைக்கலாம் அப்படியே உட்காரணுமா? அவசரம் எப்போ கிடைக்கும்னா யாருக்கும் தெரியும். சுவாமி நினைச்சாருன்னா கொடுப்பார், அவ்வளோதான். சுவாமி நினைச்சாருன்னா கொடுப்பார், சுவாமி நினைக்கிறன்னா இல்லை. இப்போ சுவாமி மேலே கோபம் வந்துருக்கோம், அவனுக்கு இப்படி ஒரு சுவாமி வேணுமா? இது எங்கள் வீட்டு குழந்தைய கொண்டாட்டியும் தேவை, கத்தினாலும் சண்டை போட்டாலும் சோறாலும் போட்டுறாரு. கொண்டாட்டி நினைச்சது ஐயோ பரதேவதே, ஒன்றை விட்டு தேவையிலேன்னு அழுதான். கொஞ்ச நேரம் கழித்து சமர்த்த ராமதாசரே கொஞ்சம் அழகா ரொட்டியை விருந்து குடித்தான். அப்படி பார்த்தான், நல்லா வரத்து வரத்துன்னு சுக்கா ரொட்டி, அது என்ன விடலை நெய் விடலை, சும்மா அப்படி தட்டி இப்படி 4 திருப்பி திருப்பி அப்படி கொண்டு குடிச்சிட்டு அப்படியே பார்த்தான். சுத்திக்கிறதுக்கு அவர் சிரிச்சார், சன்னியாசிப்பா என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்ணும். சரி போனா அப்போ ஒரு முதல்ல இருந்தான்னு கொடுத்தார், நன்னா பாவக்காய் வதக்கி கொடுத்துருக்க, உப்பு போடலை, பாவக்காய் போயிருந்தமே தண்ணியில் அப்படி வதக்கி கொடுத்தா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அவன் அழுதான். சமர்த்த ராமதாசர் கேட்டார், சன்னியாசம் சுகமா இருக்கு இல்லையா? ஐயா சாமி, என் பொண்டாட்டியே தேவலை, மறந்து இந்த பக்கம் வரமாட்டேன், நான் போய் என் பொண்டாட்டி காலையே ஓடி போய் விழுந்தான். அன்னிலேருந்து சன்னியாசம் பற்றி பேச்சே கிடையாது, பேச்சே கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு நிறைய கடுமையான நிபந்தனைகள்லாம் சொல்லப்பட்டு இவாள் போகும்போது சன்னியாசம் வாங்கிப்பான், இவாள் வேண்டாம் திரும்பி குடும்பத்துக்கு வருவா. அப்படி பல பேர் கிளம்பிட்டே வச்சுக்கோங்களேன், ஒரு முந்தாளுக்கு சன்னியாசியா இருந்தா திரும்பி குடும்பத்தை இருக்க, திரும்பி நாலாவது கை சண்டை வரும், திரும்பி சன்னியாசி, திரும்பி அஞ்சாவது கை சமாதானம், திரும்பி கொண்டாட்டி. அப்புறம் உண்மையான சன்னியாசிகளுக்கு வரையில்லாம் வரும், கலிவத்தில் தான் நடக்கிறது. கபட சன்னியாசிகள்னாலே கபட சன்னியாசிகள் இருந்திருக்கு அந்த காலத்துல, இந்த ராவணனே கபட சன்னியாசியாத்தான் வந்தான், காசையாடை மூடி ஓடி காதல் செய்தானவனு அப்படின்னு கபட சன்னியாசி வேஷம் போட்டு ராவணன் வந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனாலதான் அவளை நியமங்கள் அவ சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டான். அவ சொன்னா இல்ல நீங்க ஒத்துக்கணும், சாதாரணமா ஒருத்தருடைய குலம் தெரியல கோத்திரம் தெரியல அப்படின்னா அந்த ஆச்சாரியனே தன்னுடைய கோத்திரத்தை சேர்ந்தவனா அவனை வச்சுண்டு அழகா அவனுக்கு உபநயனம் பண்ணி வைக்கலாம்னு சாஸ்திரம் இருக்கு, அது மாதிரி பண்ணலாம்னு எல்லாம் சொல்றான். அவ யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. அப்ப அவ கேட்ட அவன் பேர் என்ன, அவர் சொன்ன நான் நிவர்த்தினார், பேருக்கு அதான் அர்த்தம் அப்படின்னார். அவர் சொன்னார் நிவர்த்தி மார்க்கத்துல போகணும்னு அப்பா பேர் வச்சிருக்கான், நிவர்த்தி மார்க்கத்துல ஆசவரணம்னு பேர் வச்சிருக்கான். உன் பேர் நடா, என் பேர் ஞானேஸ்வரன், ஞான பேர் ஞான தடையணும்னு அப்பா அந்த பேரை வச்சு, நிவர்த்தி மார்க்கத்தில் போனால் ஞானம் கிடைக்கும்னு வச்சிருக்கார். உன் பேர் நடா சோபன் பேர், நிவர்த்தி மார்க்கத்தில் போக ஆசைப்படுறவனுக்கு ஞானம் உண்டாகும், அந்த ஞானத்தினாலே அவனுக்கு முக்தியோட ஒரு பாலம் உண்டாகும், சோபன்னா பாலம், அப்படி பாலமாக நான் இருக்கணும்னு அப்பா வச்சிருக்கார். உன் பேர் நடி பொண்ணே முக்தாபாய், நிவர்த்தி மார்க்கத்தில் ஞானத்தை பிடிச்சிருந்து பாலத்தில் ஏறினவாளுக்கு முக்தி கொடுக்க வேண்டியது என் பேர். அப்போ உடனே எல்லாரும் சிரிச்சா, உங்களுக்கு எதுக்கு அப்போ இதெல்லாம், இந்த சம்ஸ்காரம்லாம் வேண்டாமே, நிவர்த்தி ஞான சோபன முக்தாவன் எல்லாம் இருக்கே, அப்போ உங்களுக்கு எதுக்குடா அதெல்லாம் அப்படின்னா, இல்லை சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனாலே அப்படின்னா. அவர் சொன்ன வாஸ்தவம் ஞானதேவர் உடனே சொல்லிட்டார், ரொம்ப காம்பீரியமாக பேசுவார், சின்ன வயசாக இருக்கும்பொழுது ராமானுஜர் மாதிரி ஆளவந்தார் மாதிரி அவசியம் இல்லை, ஆனால் உலகத்துக்காக சில விஷயங்கள் பண்ணணும்னு முறைகள் உண்டு இல்லையா. ஏன்னா எத் எத் ஆச்சரத்தின் சிரேஷ்டக தத்தத்தேவ இதரோ ஜனக செயற் பிரமாணம் குறித்தே லோகக தத் அனுவர்த்ததே, பெரியவர்கள் என்ன பண்றாளோ அதை மொத்தமாக ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். அப்ப அதுக்காக நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். உடனே அவர் சிரிச்சா, வாஸ்தவம் தான் பெரியவா பண்றதெல்லாம் நீயும் பண்ணணும் தான், உன் பேர் தான் அதோ அந்த எருமை மாடு, அவங்க ஒரு எருமை மாடு போறது, அது அவனுடைய எருமை மாடு வருது, அந்த கூட்டத்தில் ஒரு பிராமணன் இருக்கான் அவனோட எருமை மாடு, அவன் சொன்ன அது பேரும் ஞான தேவன் தான், அப்ப நீ அதுவும் உண்ணும் அப்படின்னா ஒரு சில வாஸ்தவத்தில் உண்டுதானே. உடல் அமைப்புல பார்த்தா நம்ம அத்தனை பேரும் வேற, அத்தனை பேரும் வேற. இப்ப எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காரும், நமக்கு எல்லாம் ஒரே பேர் தான் பேஷண்ட்டு, கிளம்பி போயாச்சு நம்ம அத்தனை பேரும், எல்லாருக்கும் ஒரே பேர் பிணம், 70 பிணங்கள் பேப்பர்ல அப்படிதானே போறோம், 70 பிணங்கள் கிடைத்தது, பூகம்பம், 700 பேர், பலி எண்ணிக்கை 100 உயர்வு, பலி எண்ணிக்கை 100, அந்த 100 ஒன்று நம்பது அவ்வளோதான். நமக்கு இண்டிவிஜுவலாக ஒரு பேர்லாம், நமக்கு தெரிஞ்சவர்கள்னா ஒரு பேர் அவர் போயிட்டார் அவ்வளோதான். அப்போ நமக்கு பலவிதமான உருவ அமைப்புகள் ஜாதி குலம் எல்லாமே உடல் அமைப்பை கொண்டு தான், ஆத்மான வரும்பொழுது அத்தனையும் ஒன்றே ஒன்று தான், ஜோதி ஸ்வரூபம். அதில் இருக்கிற இருமை தான் அந்த இருமை தான் நானும், எனக்குள்ள இருக்க ஆத்மா தான் எருமைக்குள்ள இருக்கு, எருமைக்குள்ள இருக்க ஆத்மா தான் எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கிற பரமாத்மா தான் அவனுக்குள்ள இருக்கார், அந்த எருமைக்குள்ள இருக்க பரமாத்மா தான் எனக்குள்ள இருக்கார், உண்மைதான். எல்லாருக்குள்ளே அதே தெய்வம் தான், சரிசமமா பாரபட்சம் இல்லாமல் இருக்கா, மனிதர்கள் உள்ளுக்குள்ள நன்னா தெரியும்படியா பிரகாசிக்கிறார். துருவன் பார்த்தாங்க ஹிருதயத்துக்குள்ள அப்படின்னு சொன்னோட எல்லாம் உண்மைதான், எல்லாருக்குள்ளேயும் அதே ஆத்மா தான், எல்லாத்துக்குள்ளேயும் பரமாத்மா தான், என் சரீரம் மனிதனா இருக்கு, நான் அப்படி பேசின்றிருக்கேன், அது எருமையா இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. இப்ப எருமைன்றோம், மான்றோம், மாடுன்றோம், பொதுவா பார்த்தா மிருகங்கள் தானே, கழுதுன்னு சொல்றோம், சிட்டுக்குருவின்னு சொல்றோம், தேன் சிட்டுன்னு சொல்றோம், பருந்துன்னு சொல்றோம், கருடன்னு சொல்றோம், தனித்தனியா பார்த்தா உருவ அமைப்புக்கு ஒரு பெயர், பொதுவா பார்த்தா ஆகாசம் நிறைய பறவைகள், ஒவ்வொரு மரம் தனியா அதுக்கு தூரத்தையே மேல பார்த்தா காடுகள்ல நிறைய மரங்கள் உண்டு, என்னென்ன மரம் தனியா சொல்றோமா, கிடையாது, எல்லாம் சேர்ந்து மரங்கள். அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கா. உடனே இந்த பிராமணர் கோங்கிறது கூட கூட பேசணும்னு சொல்லி நேர போய் சாட்டை எடுத்த அந்த எருமை முதுகுல 3 வேகமா வச்சான். இதோட இவன் அடிக்கிற மாதிரி அவர் அடிக்கிறாரான், ஞானேஸ்வரர் அடிக்கிற, நீங்க அது ஒண்ணுதான்டா, ஓ அப்ப அந்த ஞான தேவன் அடிக்கிற நான் நீ அது ஒண்ணுதான் ஓகே ஓகே மூணு அடி அடிச்சான் அடிச்சவொடனே அத்தனை பேர் இப்படி பார்க்கறான் எருமையா அடிச்ச அடி ஞானேஸ்வரர் மேல மட்டும் விழுந்து பிட்டுக்கு மனுஷன் வந்து சிவபெருமான் அடி வாங்கினா எல்லாரும் வேலையை விழுந்து இங்க அவன் அடிச்ச அடி அத்தனை கோபம் கொண்டு எருமாட்ட எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும் இரும மாட்டு தோல் அப்படின்னு எருமாட்டு அடிச்ச அவ்வளவு வேகமா அடிச்ச அடி அதுவும் இவரு ஒண்ணு அப்படி கேடானா என் காரணம் கொண்டுதானே ஒன்னு அடிக்கிறான் ஞானேஸ்வரன் என் காரணம் கொண்டு ஒன்னு அடிக்கிறான் அப்ப உன்னுடைய அந்த கஷ்டத்துக்கு காரணம் நான் அப்ப அதற்குரிய வலி எனக்கு தான் வரணும் அவன் அங்க அடிக்க இவர் முதுகுல தோல் பிஞ்சு ரத்தம் வழிய மூணு கோடு மகாத்மாக்கள் எருமை வரைக்கும் அனுகிரகம் பண்ற நம்ம எருமையா இருந்தா கூட கிருபை கிடைச்சோம் அதனாலதான் விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா குருநாதர் சரணத்தின் நிழல் கிடைக்குமான்னா அந்த எருமைக்கு விழுந்த அடிய தான் வாங்கின்றா முதுகுல ரத்தம் வரது எல்லாரும் பார்க்கலாம் ஆ அப்படின்னு கத்தினான் இந்த எருமை அடிச்சான் பார்த்தா என்ன ஆச்சுன்னா ஏ அவன் சொன்னது சத்தியம் தான் அந்த குழந்தை சொன்னது நீ அந்த எருமையை அடிச்சது அவன் முதுகுல பா அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா கரெக்டா மூணு கோடு அதுல தோல் பிஞ்சு ரத்தம் வழியது உடனே எல்லாரும் பயந்து போயிட்டான் என்ன சொல்றதுன்னு தெரியல உடனே அத்தனை பேரும் சொன்னான் உங்களுக்கு எந்த சம்ஸ்காரமும் வேண்டாம் நாம ஜபம் தான் சம்ஸ்காரம் அத்தனை பேர் உங்களுக்கு தனியா கூடெல்லாம் போட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மைந்து போயிட்டு அங்க பண்றதுன்னு தெரியல அதனால நீங்க பாட்டு ஹரிநாமத்தை ஆனந்தமா சொல்லிட்டு ஊர் முழுக்க அதை பிரச்சாரம் பண்ணிட்டு லோகாயுதமான விஷயங்கள்ல ஈடுபடாம இல்லையா ஏற்கனவே உலக விஷயங்கள்ல ஈடுபாடு கிடையாது இவாளுக்கு அப்புறம் பரம்பரையை வளர்க்கணும் நம்மள மாதிரி நமக்கு வளர்ந்து நம்ம குழந்தைக்கு அப்புறம் அடுத்த குழந்தை பரம்பரையை பத்தி அவளுக்கு கவலையும் இல்லை இப்ப அவ அதை சொன்னவனே இன்னும் குஷியாயிருக்கு அப்பாடா அப்படின்னு அதனால் ஆனந்தமா நாம எல்லாரும் என்ன சொல்ல போறாங்க காத்துட்டு இருந்தான் சோபன் தேவன் அழகா முக்தாபாய் மட்டும் மனதுக்குள்ள ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி 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 இவர் எங்கேயாவது எருமையை பார்த்தாலோ எருமையை யாராவது அடிச்சாலோ ஞானேஸ்வரர் முதுகு ஞாபகம் வரணும் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி எருமை வரைக்கும் பகவத் விஷயம் கொட்டி கிடக்கிறார் ஒரே தர்மம் சனாதனமான ஹிந்து தர்மம் இந்த ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்திலையும் சத்தியமா ஒரு பகவத் விஷயம் ஒளிஞ்சிருந்து பிட்டு அப்படி மனசு மக்கறா பிட்டுக்கு மனசு மக்கற வந்துடுறோம் எங்கேயாவது எருமை அடிக்கிறானா இனிமேல் இது வருமானோ எந்த வேணா உலகத்துல காண கிடையக்கூடிய எங்கேயாவது திருப்பு இருக்கிறான் பூரி ஜெகநாதத்துல ராஜாவே திருப்பு இருக்கிறான் செங்கல் பாண்டங்கள் என்ன வேலை யார் வீட்டு வாசல யாராவது நிக்கிறாரா பாண்டங்கள் வாசல நிக்கிறான் கொட்டி கிடக்கு கொட்டி கிடக்கு உலகத்துல நடக்கிற எந்த விஷயத்த வேணா எடுத்து சொல்லுவோம் அதுல இருந்து ஒரு பகவத் விஷயத்த சத்தியமா சனாதனமான ஹிந்து தர்மத்துல எங்கேயோ காண கிடக்கும் அவ்வளவு இருக்கு அவ்வளவு அழகா ஜபிக்கிறார்கள் எல்லாரும் பார்த்தா உங்களுக்கு இது போதும் சரின்னு வந்துவிட்டா ஒன்னும் பெருசா பேசல எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறான் அந்த எருமையை அடிச்ச பிராமணன் ரொம்ப வருத்தப்பட்டான் ரொம்ப அடிச்சுட்டேன்ப்பா மன்னிச்சுடுப்பா அவன் திருச்சா சரீரத்துக்கு தானே நான் ஆத்மா அழியாத ஆத்மா என்னையாவது அடிக்க முடியாது அதுவும் நல்லது தானே பிராமணால மாதிரி மகாத்மாவுக்கு அடி வாங்குறதும் பாக்கியம் தானேன்ற உங்களும் சொல்லிட்டு அழகா அவ ஊர்ல நதிக்கரை உண்டு, அந்த பைசன்ல அந்த நதிக்கரையில வந்து உட்கார்ந்து அப்ப நிறைய இள வயசு பசங்கள்லாம் கிண்டல் பண்ணான், டே எருமைய அடிச்சா இவன் முதுகுல காயம் வருமாண்டா, பிராமணாலாம் சொல்றாளா. அப்ப ஒன்னு தெரிஞ்சு போயிருக்கிற, பிராமணாலும் எருமையும் ஒண்ணு அவன் சொல்லிட்டான், பிராமணாலும் எருமையும் ஒண்ணுடா. அப்ப இனிமேல் பிராமணாளுக்கிட்ட எல்லாம் வேதம் கத்துக்க வேண்டாண்டா, எருமை கூட வேதம் சொல்லுண்டா அப்படின்னு தான். உடனே ஞானேஸ்வர் எழுந்த சத்தியம், ஹரி நினைச்சானா விக்ரம் நினைச்சானா எருமையும் வேதம் சொல்லும் அப்படின்னு. அப்படியா சில பிராமணால வந்து வேடா அவன் சொல்றான், நீ கிண்டல் பண்றியோ என்ன, எல்லாத்துக்குள்ளயும் ஒண்ணு இருக்கானா, அப்ப எருமையும் பிராமணாலும் உண்ணா அப்படின்னு. நீங்க ஜபம் ஜபிக்கிறேன் வேதம் ஜபிக்கிறேன்னா நீங்க பிறந்த குலத்தினாலே ஒன்னும் ஜபிக்கல, உள்ளே இருந்து ஹரி தூண்டுறதுனாலே ஜபிக்கல. இப்ப பிராமணா எல்லாருக்கும் ஒண்ணு வேதம் ஜபிக்க வரது இல்லையே, அந்த குலத்துல பிறந்தாலும் கூட. அப்ப உள்ளே இருந்து ஹரி தூண்டினா தானே வேதம் வரும். அப்ப அவ சொன்ன, ஓஹோ அப்ப இந்த எருமையும் வேதம் ஜபிக்குமோ அப்படின்னா, ஏன் ஜபிக்காது. அவ சொன்ன, மனுஷன்தான் பேச முடியும், சிரித்தார், அது பேசுற பாஷை உங்களுக்கு புரியல, வசனம் எழுதி வச்சிருப்பான், சிரிக்க தெரிந்த ஒரே மிருகம் மனிதன், மற்ற மிருகம் சிரிக்கலன்னு இவள் யார் சொன்னான். இங்க எங்கயா மனுஷா எப்படி சிரிப்பான்னு உங்களுக்கு தெரியும், மாடு சிரிச்சு யாரா நீங்க பாத்துக்காது, மாடா இருந்து பார்த்தா தெரியும், என்ன பார்த்துட்டு வாங்க மாடா ஆகி. பாம்பு கூட சிரிக்கும், பாம்பு சிரிக்காம லவ் எல்லாம் பண்ண முடியுமா, அது குழந்தை எல்லாம் பறக்க முடியுமா, யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே தெருநாய் வரைக்கும் சிரிக்கும், சேல் வரைக்கும் சிரிக்கும், அதோடைய ஜோடியை பார்த்தா சிரிக்கும், அதோட குழந்தைகளை பார்த்து சிரிக்கும். வாஞ்சல நச்சி கொடுக்கறதான தெருநாய், சொறி பிடிச்ச நாயா இருக்கும் அம்மா நாய், ஆனா அதை பார்த்தோம்னா அந்த குழந்தைகள் துள்ளிட்டு வாழ ஆக்கிட்டு வர்றது, அது அதோட பாஷையில அம்மாட பேசுறது, அம்மா அதோட பாஷையில பேசுறது, ரெண்டு அப்படி வாஞ்சல் நக்கி கொடுக்கறது, ஆனால் வாழ ஆடுறது. அப்ப உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருந்து அன்பு இருந்து அது சிரிச்சாதானே ரெண்டு இப்படி விளையாடுது. அதே கோபத்தை நாய்கள் இப்படி பல்லெல்லாம் காட்டுறதை பார்க்கணும், திருநாய் சண்டை போடும்பொழுது கோபத்தை பார்க்கணும், பல்லெல்லாம் இப்படி காட்டுறது, அப்ப அதுக்கும் சிரிப்பு உண்டு. நம்ம நினைச்சுருக்கோம் நமக்கு தான் சிரிக்க தெரியும். ஞானேஸ்வரர் சொன்னார், எருமையும் வேதம் பேசும், உடனே வந்துட்டா பேச வேடா பார்க்கலாம் சொன்னா, இதுல ஒரு பெரிய விஷயமா என்ன, நேர போனார் இந்த மாட்டு தலையில இப்படி கையை வச்சார், ஹே பாண்டரங்கா வேதம் சொல்லு, ஹே பாண்டரங்கா வேதம் சொல்லுட்டார். ஏன்னா உள்ளுக்குள்ள அந்தரியாமி தான், இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா என்னால எப்படி பேச முடியும், இப்ப தூங்கும் போது நான் பேசுறது இல்லையே, அப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ரெண்டு மணி நேரம் நான் பேசுறேனா. செங்கல் மேல நிக்கிறதையும் உள்ளேந்து பேசுறான், நம்ம பேசுறது இல்லை, அவன் தான் உள்ளேந்து பேசுறான், அவன் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறான். அழகா பாண்டரங்க பேசுடா வேதம் சொல்லுடா அப்படின்னு ரிக் யஜு சாம அதர்மன வேதங்கள் எருமை பேசு. இங்கே யாரா வேதம் சொன்னா எருமையை நினைச்சுக்கோ, இங்கே எருமை கத்திட்டுனா வேதம் சொல்றத நினைச்சுக்கோ, இது ரெண்டுமே நடக்கும்பொழுது விட்டலன் நினைச்சுக்கோ. அதுக்குதான் தனி விட்டலன் எவ்வளவு வசத்தின்றதுக்காக சொல்லற, அவ்வளவு வசதி அழகா அந்த எருமை வாய திறந்து மனிதர்கள் மாதிரியே வாய திறந்து இந்த கோவில்கள்லாம் சொல்றாரு, வேத மந்திரங்கள் புருஷசுத்த மந்திரங்கள்லாம் சொல்றாரு, அந்த மந்திரங்களை சகசீருஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத் சூமிந்தோ விருத்வா எருமை சொல்ற மாதிரி தானே தெரியுது மனதுக்குள்ள. ஏன்னா குருவாயூரப்பன் காளமாடு வேஷத்தை காட்சி கொடுத்துருக்கான் காண கிடைக்கல, அவ்வளவு அழகா எருமை வாய திறந்து வேதம் சொல்லிட்டு, ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம். பிராமணால கேவலப்படுத்தவே மட்டும் நினைச்சுடாது, அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல வரல, அதாவது பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் விட்டலன் வைபவம் குத்தி கிடக்குன்றதுக்காக சொல்ல வர. எல்லா ஜாதியும் வசத்தி தான், எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள் தான், எல்லாருக்கும் ஜாதி வரி இருக்கத்தான் இருக்கு. ஜாதி வரி இல்லாத ஒரு ஜாதியை இன்னி வரைக்கும் என் ஆயுஷ்ல நான் பார்க்கல, சத்தியம் பண்ணி சொல்றேன், எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் நான் சொல்றேன், அத்தனை பேருக்கும் இன்னைக்கும் ஜாதி வெறி, கடல் கடந்து போன பிறகு கூட ஜாதி வெறி இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பிராமணன்ற ஒரு ஜாதி நீங்க எப்படின்னா சொன்னேன், எல்லா ஜாதிக்காராளுக்கும் ஜாதி உரைன்றது இயற்கை இருக்கு. என்னைக்கு மாறப்போறதுதான் தெரியுது. யாரு தெரியுமா, இல்ல பக்தியில நன்னா பக்குவப்பட்டவாளுக்கு மட்டும்தான் ஜாதி வெறி இல்லை. எத்தனை பேர் தெரியுமா அந்த ஜாதிக்காரா எடுத்தான் அப்படின்னு என் காதிக்கிட்ட எத்தனையோ பேர் பல பேர் பல விதமா பேசுவா கேட்டிருக்கேன். அந்த கூட்டம்லாம் அப்படித்தான், அவன் அப்படித்தான் இருப்பான், அவன் புத்தி இவ்வளவுதான். ஆனா அதுலயே தான் நிறைய சோக்ராமலர் முதற்கொண்டு எத்தனையோ ஆச்சரியமான பாகவதத்தமர்கள்லாம் வந்திருக்கான். பாண்டரங்க பக்தர் ஜெயத்தை பரடினோம்னா எல்லா ஜாதிக்காரர்களும் உண்டு. பிராமணர்கள்லேருந்து அத்தனை பேரும் ஹரிஜன் வரைக்கும் அத்தனை பேரும் உண்டு. அழகா வேதகானம் பண்ண வச்சுட்டார். ஊரே வந்து கூடி நின்று பார்க்கறது, ஒரு எருமை வேதகானம் பாடுறது ஜோரா பார்த்துடுச்சு. கிண்டல் பண்ண பசங்கள்லாம் பயந்து போயிட்டார்கள். அத்தனை பேரும் ஓடி வந்து ஞானேஸ்வரர் காலில் வந்து விழுந்தார். சில இடங்கள்ல அந்த சதஸ்லயே ஞானேஸ்வரர் சொன்னார், உங்ககிட்ட பேசுற எருமை கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நாங்களும் எருமையும் ஒன்னாரா, நாங்க சொல்ற வேதம் எருமை சொல்லுமாடா அப்படின்னு பிராமணர்கள் கேட்டதுக்கு, அவர் எருமை தலைமையில கைய வச்சு அதை வேதம் சொல்ல வச்சா அப்படின்னு காண கிடைக்க. அவ்வளவு வசதி, இனிமேல் எங்கேயா எருமையை பார்த்தா ஞானேஸ்வரர் அவர் வேதம் சொல்ல வச்சா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாத்மாக்களால் முடியாதது என்ன உண்டு? அப்ப எருமைய வேதம் ஜபிக்க வச்சார் அப்படின்னா அந்த ஞானேஸ்வர பிரார்த்தனை நம்மள நாமம் ஜபிக்க வைக்க மாட்டாரா? அதனால ஞானேஸ்வர் மகராஜ் உங்களை நிறைய நாம ஜபம் ஜபிக்க வேண்டும். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. இனிமேல் எப்பொழுதுமே ஞானேஸ்வரோட கை உங்க தலைமையில இருக்கிறதா பாவிச்சுக்கோங்க. எருமையாவே நடச்சுக்கோங்க, உங்களை தப்பே கிடையாது. இப்போ ஞானேஸ்வரர் என்னெருமை கண்ணுக்குட்டி, என்னெருமை கண்ணுக்குட்டியும் கட்டி பிடிச்சிருவார். கண்ணனும் கோபாலன் தான், மாடு மேய்க்கிற கண்ணன் தான். அப்போ இனிமேல் தலையில் ராம அழகா ஞானதேவருடைய கை உங்கள் தலைமையில் இருக்கு. காத்தாலும் எழுந்தோடனே மகாத்மாக்கள் கை உங்கள் தலைமையில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமி ராமானுஜர், ஞானேஸ்வரர், சைத்தன்ய மகாபிரபு, ஆதிசங்கர், பகவத் பாதர், எத்தனையோ மகாத்மாக்கள் இவாளுடைய கைகள் நம்ம தலைமையில இருந்து எழுந்து கொஞ்ச நேரம் நாம ஜபம் பண்ணும். எழுந்தோட கடை கடை கடன் நடக்க பிறக்க பாலை காய்ச்சணும், வீட்டை பிரிக்கணும், வாசல் பிரிக்கணும், கோலம் போறணும். பெரிய உலகத்தை ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க, இது பண்ணலன்னா பொழுதே விடியாது. இதெல்லாம் பண்றது தப்புன்னா சொன்ன அர்த்தம் இல்லை. ரெண்டு நிமிஷம் இன்னைக்கு பொழுது விடிஞ்சிருக்கு. இதை இதை பண்றதுக்காக மட்டும் நம்ம எழுந்துக்கல, நம்ம எழுந்தது தெய்வ அனுபவத்துக்காக. அப்ப அட ஹாப்பி வேலை ஐயோ மணி பத்திரம் தூங்கணும், அது பத்திரைக்காக தூங்கப்படாது. இப்போ தைத்தியகார்த்தனமா இருக்கு, உடம்பு கிடச்சி போய் தூக்கம் வருதுன்னு தூங்கியா மணி பத்திரம் ஐயோ அவ்வளவுதான். பல பேர் நான் பார்த்துருக்கேன். அப்போ அதாவது அன்னைக்கு அவள் 10 மணிக்கு தூங்க, 10:30 மணிக்கு தான் அப்போ ஒரு அடுத்த நாள் கதில் ஹாஃப் அன் அவர் லேட்டு, நம்மளே முடிவு பண்ணியாச்சு. எல்லா கிருத்திரமும் பண்றது நீங்க. கடைசியில் மொபைல் சரியில்லை, பால்காரன் சரியில்லை, வீடுகாரன் சரியில்லை, எல்லாரும் சரியில்லை, அத்தனை பேர். நம்ம மனசுல உற்சாகம் இருந்துச்சுக்கோங்களா, எத்தனை மணிக்கு படுத்தாலும் எத்தனை மணிக்கு வேணா எழுதுக்கணும். இந்த தூக்கத்து மேல ஒரு காதல், மாளாத காதல், பெருந்தூக்கம் வர வரைக்கும், மரணம்ன்ற பெருந்தூக்கம் வர வரைக்கும் தூக்கத்து மேல அந்த ஒரு காதல். சத்தங்க வரைக்கும் தூங்குறா, ஏதோ ஒரு புண்ணிய காரியம் இன்னி வரைக்கும் சத்தங்கன்னு சொல்றதா தூங்குறது இல்லை. அதனால மற்றவாள் தான் முடிச்சுட்டு இருக்க, நாங்கள் தான் தூங்க ஆகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, நாங்களும் தூங்கிட்டோம்னா சொல்றதுக்கு இல்லை. அப்ப மனசு அந்த உற்சாகம் கத்திரம் கொஞ்ச நேரம் தலையில இந்த மகாத்மாக்களுடைய திருக்கை பாவிச்சுக்கோங்க. இப்படி பாவிச்சேன் வரும்போது ஒரு நாள் சத்தியமா தலைமையில அந்த கை இருக்கிறத உணர முடியும். ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன், ரொம்ப அழகா இருக்கும் அது, வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அந்த கை அப்படியே தலையில சந்த் ஞானேஸ்வர் கைகள்லாம் தலைமையில் அப்படி இப்படி இருக்கும் தெரியுமா சொல்லி அனுபவிக்கணும். அவ்வளோதான், கற்பனை பண்ணிக்க வேண்டாம், இருக்குன்னு பாவிச்சுக்கோங்க, சொல்லிகிட்டே வாங்க. சத்தியமாக ஒரு நாள் அந்த கைகள் உங்கள் தலைமையில் இருக்கிறத உணர முடியும். ராமானுஜர் கைகள் ஸ்ரீரங்கத்தை பார்க்கணும், கையை தலையில் வச்சார்னா அப்புறம் அந்த கை எடுக்கவே தோணாது. எப்பவுமே ஞாபகம் உங்கள் தலைமையில் மகாத்மாவோட கை இருந்துட்டே இருக்கு. காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கும் பொழுது கூட, உங்களோட அந்திம காலத்தில் கூட ராமானுஜருடைய திருக்கைகள் சத்தியமாக பர்த்தமனத்திகள் பைங்கடல் உந்தன் பல்லவமே வீரலும் சம்முடைய கை வச்சிருந்துக்காரன் ஜெய்காந்தி அழகான திருக்கைகள். எந்த கவலை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பயம் வந்தாலும் இல்லை என் தேவ என் தலைமையில் மகாத்மா கை இருக்கு எனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த குழந்தை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அம்மா ஒன்றும் இல்லைடா குழந்தை தலையை தடவி கொடுப்பா. யாராவது ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது தானாவே அப்படி தலையை தடவி கொடுத்து முதுகில் அப்படி தட்டி கொடுக்கும். ஒன்றும் இல்லை விடு விடு. சத்தியமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் மகாத்மாக்கள் நமக்கு நம்ம தலையில் கையை வச்சு தடவி கொடுத்து ஒன்றும் இல்லை குழந்தை, இதெல்லாம் சரியாயிடும், இதெல்லாம் மாற்றிக்கலாம், ஒன்றும் பயப்படாது. பகவான் இருக்கான், தரித்திரம் தானே சரியாகும், மாமியார் கஷ்டம் தானே மாற்றிடும், ஒன்றும் கவலைப்படாது, தைரியமாக இரு, நிம்மதியாக இரு. ராமானுஜன் இருக்க கவலை இருக்கு, அம்மா சொல்லுவா இல்லையா நான் இருக்க உனக்கேன் கவலை, இப்போ இருக்கேன் வந்து பயப்படாத, ஒன்றும் இல்லை அவ்வளோதானே. இல்லைப்பா நான் 100 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து தொலைச்சுட்டேன், விடு அப்பா தரேன், நீ டென்ஷனாக எழுதாத விடு அப்பா சொல்லி 100 ரூபாய் எவ்வளோ கஷ்டம்னு, 1000 ரூபாவே இருக்கட்டும் அவாவா தகுதிக்கு, ஒன்றும் கவலைப்படாத. அது திருப்பி யாருக்கே கடன் வாங்கி வந்திருப்பா, தொலைச்சிருப்போம். வந்து பயந்து நடுங்க, நல்ல குழந்தை பயந்து நடுங்கிறது, ஆனால் அவசியமாக செலவு பண்ணுற குழந்தை இல்லை. அப்பா அம்மா சொல்ல சரி கவலைப்படாத விடு, இல்லைப்பா அவ்வளோ கஷ்டப்படுது விடு பார்த்துக்கலாம், அப்பா பார்த்துக்கலாம், நீ ஏன் கவலைப்படுற விடு விடு, இதே படிக்கிற வெளியே பாரு, எக்ஸாம் எழுதுற வெளியே பார்த்து எல்லாம் அப்பா கிட்ட விடுது. அப்போ தன் குழந்தை மேல் அபிமானம் இருக்கிற ஒரு தகப்பன் சொல்கிற மாதிரி மகாத்மாக்கள் இருக்கா, நம்முடைய தகப்பனாக மகாத்மாக்கள் என்றைக்குமே இருக்கா, நம்முடைய தாயாக மகாத்மாக்கள் என்றைக்கும் இருக்கா. அதனால தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், அவள் கைகள் உங்கள் தலைமையில் என்ன கவலை வந்தாலும் என்ன பயம் வந்தாலும் இந்த மகாத்மாக்கள் ராமானுஜரோ ஞானேஸ்வரோ யா எந்த மகாத்மாவிடத்தில் உங்களுக்கு ஒரு பிடிமான இருக்கும், அடி சுவாமி ராகவேந்திரர் எத்தனையோ பேர் இருக்கா, நாமதேவ் மகாராஜ் இவ்வளவோ மகாத்மாக்கள் அவளுடைய திருக்கைகள் உங்கள் தலைமையில் இருக்கிறதா பாவிச்சுக்கோங்க. ஆதிசங்கர் பகவத் பாதர் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சுவாமி விவேகானந்தா அது ஒரு பெரிய சமாதானம் கொடுக்கும். உடல்ல வியாதி வலி கஷ்டப்படுறா பல நேரம் ராமானுஜர் கை வச்சுருக்காரு, ஒன்றும் இல்லை சரியாக போயிடுறது சரியாக போயிடுறது, எந்த இடத்த வலிக்கிறதோ அந்த இடத்துல மகாத்மாக்கள் கை அப்படி வச்சு உங்களுக்கு சமாதானம் கொடுக்கறதா பாவிச்சுக்கோங்க. இப்போ கால் வலிக்கிறது மகாத்மானா அம்மா தானே, நான் சொன்ன அம்மா வந்து நம்ம காலை பிடிச்சி விட்டா அப்பாடான்னு சின்ன குழந்தை அம்மா கால்லாம் பிடிச்சி விடுவேன். இந்த குழந்தைகள்லாம் விழுதுறோம் ஓடி ஆடி விளையாடுறது அப்படின்னு தாத்தா பாட்டிகள்லாம் பேரம் பேசி காலை பிடிச்சி விட்டு சத்தியம். அந்த வலி மாறுறதுன்றத விட அந்த அரவணைப்பு, அந்த அரவணைப்பே ஒரு பலம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும். எல்லாருக்கும் ஒரு அரவணைப்பு இருந்தால் சொல்லி ஜெயிச்சிடும், அந்த அரவணைப்பு மகாத்மாக்கள் தான். அந்த மாதிரி கலையில் இப்போ தலையில் ஞானேஸ்வரர் கை எல்லா தலையிலையும் இருக்குது சரியா, கண்ணை மூடிண்டு நாம ஜபம் பண்ணுறோம், எல்லாம் மாறும், எல்லாம் மாறியே தீரும். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. ஹரி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண 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 ஹரி நிச்சயமா குழந்தைகள் நன்னா படிப்பார், நிச்சயமா குழந்தைகள் நன்னா இருப்பார், நிச்சயமா வியாதிகள் சரியாகும், நிச்சயமா குடும்பத்தில் கஷ்டங்கள் மாறும், நிச்சயமா எல்லாரும் சௌக்கியமா இருக்கும், நிச்சயமா கண்ணனை பார்ப்போம், நிச்சயமா பகவான் அனுபவிப்போம், நிச்சயமா வைகுந்தம் ராஜே கிருஷ்ணா. இதே மாதிரி ராத்திரி படுத்துக்கும் போது தியானம் பண்ணுவோம், காத்தால எழுந்து ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு நிமிஷமா ரெண்டு நிமிஷமா தான் பண்ணியிருப்போம், அவ்வளவு ஒரு சமாதானம் உள்ளுக்கு, அப்பாவோட ஒரு வெளிச்சம் இருக்கு பார்த்தால உள்ளுக்குள்ள ஒரு பலம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட, எதுவுமே புதுசா இல்லை, எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, அத்தனையும் குட்டி கிடக்கு. விரும்ப நாம ஜபம் பண்ணாலும் ஞானேஸ்வரர் மகாத்மாக்களுடைய பெருமையை நிரூபணம் பண்ணிட்டார், பிராமணர்லாம் வந்தா கையை கூப்பினா திரும்பியும் ஒரு சதஸ் ஏற்பாடு பண்ணா ஒரு பெரிய கடுதாசி எழுதி நான் காண கிடைக்கிறேன். சம்ஸ்கிருதத்துல குழந்தைகளை கண் கொண்டு நாங்க பார்த்தோம், அவருக்கு தேகம் விடணும்னு சொல்லியிருக்கான், அதை கூட கவலைப்படாம அப்பா பண்ணிட்டார். இந்த குழந்தைகள்லாம் ஸ்வயம் பகவத் ஸ்வரூபம், எருமையை அடிக்கும்பொழுது அவர் முதலில் அடி வாங்கின நாங்கள் பார்த்தோம், நாங்கள் இத்தனை பேரும் சாட்சி. அந்த ஞானேஸ்வரன் ஸ்வயம் விஷ்ணுவோட அவதாரம், எங்களால் உணர முடியறது, எருமையை தொட்டு அழகா வேதகானம் பண்ண வச்சுட்டான். அதனால இந்த குழந்தைகளுக்கு பூணல் போடுறதுக்கான எல்லா தகுதியும் முடியும், அவளுக்கு பூணல் அவசியம் இல்லை, ஆனால் அவள் கேட்கறதுனால போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பைகன் அந்த பிரதிஷ்டான புறத்தில் இருந்த அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தார்கள். ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் வாங்கிட்டான். நிவர்த்தினா தோப்பன் தேவ் முக்தாபாய் தான் ஞானேஸ்வரர் கத்தி அனுப்ப ரொம்ப செல்லம் அவர் தான். ஹே ஞானேஸ்வர் ஜோர்ரா முக்தாபாய் வந்தது, அண்ணா கணக்கு பிடிச்சி அப்படி கிள்ளிட்டு சமத்து அண்ணா நினைத்த சாதிச்சுட்டியே அப்படின்னு ஞானேஸ்வரர் திருப்பி கத்தின்டான். அப்படி பொண்ணே நான் விட்டுலாம் நடத்துறான்டி, அப்பா பேர்பட்டவர், அம்மா எவ்வளோ அர்த்தமரத்தை செஞ்சுருக்கா, வீண் போகுமாடி நம்ம அப்பா அம்மா பண்ண தியாகமோ அவள் பண்ண பக்தியும் வீண் போகுமா, வாஸ்தவம் தான் அப்பா அம்மா பண்ணது வசதி தான், நம்ம உடம்புல இன்னைக்கு ஏதாவது ஓரத்தை ஒரு பக்தி இருக்குது, ஒரு நாமஜபம் இருக்குன்னா நம்ம அப்பா அம்மா எங்கேயோ ஓரத்தில் பண்ண பக்தி, நம்ம கண் கொண்ட வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம், நான் ஏதோ ஒரு சத்காரியம் பண்ணியிருப்பான், அது இல்லாமல் நீங்கள் சத்சங்கத்தை உட்கார முடியாது, உங்கள் அப்பா அம்மா பண்ணாத ஒரு புண்ணியம் உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கார், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், மித்திரன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், படித்தா உங்களுக்கு ஒன்றும் சொத்து சேர்த்துருக்க மாட்டான், அவ்வளோ விஷயங்கள் நீ நினச்சி சாதிச்சு கொடுத்துருக்க மாட்டேன், அவ்வளோ இருக்கலாம், ஆனால் எங்கேயோ ஓரத்தில் இல்லாட்டி உங்களுக்காக நல்ல குழந்தை பிறக்கணும்னு ஏதாவது அரச மரத்தையோ வேப்ப மரத்தையோ கோயில் கோயிலாக சுற்றிருப்பா பாருங்க, அந்த புண்ணியம் அந்த தெய்வானுகிரகம் இன்னைக்கு உங்களை இங்க உட்கார வச்சு ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு சொன்னது. விட்டலன்னா அப்பா அம்மாவை ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும், அப்பா அம்மாவை விட்டுட்டு ஒரு விட்டலன் விஷயம் கிடையவே கிடையாது, அப்பா அம்மா விட்டவாளுக்கு விட்டலனும் கிடையாது, மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரர்கள்லாம் ஸ்லோகம், அதாவது வைராக்கியம் வரத்துக்காக சொல்றது, தாயும் தகப்பனும் பண்ணது யார் பண்ணிட முடியும், அவ்வளவு சக்தி நாங்க தாங்க தான் தாங்கியிருக்கோம். பெருசான பெருசானவர்கள் நம்முடைய ஆசைகள் பூர்த்தி பண்ணா இல்லைன்றத விட்டுடும். சின்ன குழந்தையா நம்ம மலமூத்திர தள்ளி தொடச்சு போட்டிருக்காங்க, சகிச்ச பொழுதெல்லாம் பால் கொடுத்துருக்காளே அம்மா, அது ராத்திரி உடம்பு முடியலன்னா தூக்கிண்டு ஓடி இருக்காள் டாக்டர் கிட்ட. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எங்க வேணா நான் கேட்டிருக்கேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் குழந்தை நல்லானா சரி, கடனை உடனே வாங்குவார், அப்பகலாம் வேலை பண்ணுவா, இதுக்கு நம்ம தன் குழந்தை. அப்ப அதுக்கு என்ன கைமாறு பண்ண முடியும்? அவ பண்ணதுக்கு கை கூட்டி அவள் நமஸ்காரம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ முதல்ல கொண்டு வந்து வச்சிரு. அப்பா அம்மா காலில் விழு, நீ எவ்வளவு பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அதாவது அதுக்கு ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலே கிடையாது. ராமனே கைகை காலில் விழணும், கைகை காலில் விழலாமான்னா அம்மா ஒன்னால்தான் எனக்கு விபீஷணன் கிடைச்சான், ஒன்னால்தான் எனக்கு அனுமான் கிடைச்சான், ஒன்னால்தான் எனக்கு சுக்ரீவன் கிடைச்சான், உன்னால தான் எனக்கு இவ்வளவு பேர் கிடைச்சாமா, கைகை மாதா நீ பண்ண கிருபை அப்படின்னு. அப்ப இன்னைக்கு ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி அப்படின்னு சொல்றோம்னா அம்மா அப்பாவுடைய ஏதோ ஒரு ஓரத்துல நமக்கு தெரியாது, ஆனா ஒரு துளி இருக்கு பாருங்க, அந்த மனசுடைய ஒரு துளிய பகவான் பார்த்து விடுறோம். இன்னைக்கா ஒரு நாளவா ஏதோ ஒரு மூலையில பாண்டன்கான கத்திருப்பா, ஏ விடலான்னு சொல்லியிருப்பா, ஒரு நமக்கே தெரியும் ஏதான சந்தர்ப்பத்தை தெரியும், நமக்கே தெரியும் மனசு ஒன்றி ஒரு நாமத்தை சொல்லியிருப்போம் பாருங்க, அந்த ஒரு நாமம் நமக்கு மனசுல அப்படியே நிறைஞ்சு நிற்கும். அது போல அன்னைக்கு எங்கேயோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணம் கொண்டு சொல்லும் பொழுது காது கொடுத்த விட்டலன் கேட்ட பலம் இன்னைக்கு விட்டலன் நீங்க அனுபவிச்சு சத்தியம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ சந்தேகமே இருந்தான். அன்னைக்கு கூட என்னோட தாயார் வந்திருந்தா, நான் எங்கள் அம்மாவில் பேசிட்டு இருந்தோம், ஒரு நாள் பேசி பார்த்தோம், ஒரு வாரம் சுற்றிட்டு கிடந்தாலும் பார்க்க முடியவில்லை, ஏதோ பேசும்போது என் ஜாத்துக்காரி என் மாமாவும் பேசியிருந்துருக்கா, என்னமோ என்னுடைய பறவையை பற்றி பிரச்சனை பிரச்சனை இல்லை, ஏதோ பேச்சு வந்தது. இவனை கர்ப்பத்தை இருக்குமோ நான் சுந்தரகாண்டம் வாசிச்சேன்னு எங்கள் அம்மா, நான் நினச்சி அந்த சக்தி தான் போல இன்னைக்கு ராமாயணம் சொல்லியிருந்துருக்கேன், சத்தியம் தெரியாது. அப்புறம் தூக்கி வாரி போடுது, அப்போ அங்கே கர்ப்பத்தில் எங்கள் அம்மா போட்ட வெதை இன்னைக்கு உட்கார வச்சுருக்கு, அப்போ வீண் போகாது, அவ்வளோ வசதி. அப்போ அந்த அம்மா அப்பாவுடைய அனுகிரகம் எப்படி வசதியோ அதுபோல மகாத்மாக்கள், அதனால மாவுலின்னு சொல்கிறேன், ஞானேஸ்வருக்கு மாவுலின்னு பேர். அம்மா நன்னா ஞாபகத்துக்கோங்கோ, அம்மா ஞானேஸ்வரன்ற ஒரு அம்மா உங்களுக்காக என்னைக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் எல்லா நிலைகள்லையும் உங்கள் தலைமையில கையை வச்சு நான் இருக்கேண்டி பொண்ணேன், நான் இருக்கேன்டா பயிர, உனக்கு என்னடா குறைச்சல், அம்மா இருக்கேன்னு ஒரு மாவன் இருக்கான். அதனால டெய்லி அதை தியானம் பண்ணும்போது ஜெய்தே ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி சொல்லும்போது தலையில ஞானேஸ்வர் கையில் அவெல்லாம் எழுதிட்டான். கண் கொண்டு நாங்கள் பார்த்தோம், எருமையும் சாமகானம் பண்ண வச்சா, வேதகானம் பண்ண வச்சா அப்படின்னு சொன்னார். ஆச்சரியம். அப்ப ஒரு பிராமணன் இதே மாதிரி இந்த ஊரை ஒதுக்கி வச்சிருக்கான். அந்த பிராமணனுடைய வீட்டில் ஸ்ரார்த்தம் திவசம் திதி கொடுக்கணும் மூதாதையர்களுக்கு, யாரும் வரமாட்டேங்கிறா, வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டேங்கிறா, ஞானேஸ்வரன்னு கவலைப்படாதப்பா இலையெல்லாம் போடும், மூதாதையர் பேரெல்லாம் சொல்லு நல்லதையும் சொன்னார், எல்லாரும் வாங்குவோன்னு ஞானேஸ்வரெல்லாம் வாங்கோ, அவன் திதி கொடுக்க அழகாக சத்தியோட உட்காந்துருக்கா வாங்குவோன்னுட்டான். பித்ருலோகத்திலேருந்து அவனுடைய மூதாதையர்கள் பிரத்யட்சமாக வந்து உட்கார்ந்தார்கள் இலையில், விஷ்ணு இலை அப்படின்னா விட்டலாம், நான் விட்டலம் வந்து உட்காந்து அவன் எப்படாப்பான் காத்துருக்காங்க, யார் கூப்பிடுவான், விட்டலன் 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 பாண்டுரங்க பண்டரீன் அதெல்லாம் என்றே ஆகலை இல்லையா, அது எப்படி வரணுமோ அப்படி வருவான் விட்டலன், விஷ்ணு இலைன்னு ஒன்று போடுவான், அதுக்கு வந்து அவிட்டலனே வந்தான், பித்திருக்கிற கூட்டு அப்படி வாங்கோன்னா வந்து உக்காந்தான். அவன் சொன்னா கண்களில் ஆனந்த பாஷம், விஷ்ணுன்னா இப்படின்னா வந்துட்டேன், அதான் கூப்பிடாம கூட வரக்கூடிய ஒரு தெய்வம் விட்டல், சந்தேகமே வேண்டாம். புண்டலீகவாராதா கூப்பிடாமலே வருவான்னா கூப்பிட்டா எப்படி வருவான் பாரு, ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ அவன் சொல்லணும்னு ஆசைப்பட்டான். அப்ப அவ்வளவு வசதி விட்டல், கூப்பிட்டா வருவான் வீடு தேடி வருவான். ரொம்ப அழகான வார்த்தை அவன் சொன்னது, முரளிதர சுவாமிஜி சொன்ன வார்த்தை வீடு தேடி வருவான் விட்டலன்றது சத்தியமான வார்த்தை, அது பெரியவர்களுக்கெல்லாம் அவள் உள்ளே பகவான் சொல்ற வார்த்தைகள் தான், சும்மா ஏதோ வாயில் வந்ததை சொல்றதுன்னு கிடையாது. எந்த மகாத்மாவா இருக்கட்டும், எல்லா மகாத்மாக்களும் பகவத் பக்திய பிரவச்சனம் பண்ணி ஜனங்களை உத்தாரம் பண்றதுக்குதான் வந்துட்டா. எந்தரோ மகானுபாவலு அந்தனிக்கு வந்தனம், அத்தனை பேருக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணோம், பாரபட்சமே கிடையாது. வந்துட்டார்கள் பிராமணாலாம் ஓடி வந்து பார்த்தா, இவெல்லாம் வராததே நல்லதா போச்சு, ஏன்னா பித்திருக்கள் விக்கலன்னா பிரத்யட்சமா வந்துட்டான். அவர்கெல்லாம் தட்சணையும் கொடுக்க வேண்டாமே, பிராமணர் தான் தட்சணை கொடுக்கும். அவெல்லாம் நேரம் வந்துட்டா, அவன் கண்கள் குளமாயிடுச்சு. பிரத்யட்சமா பித்திருக்கள் நம்மெல்லாம் வந்தா சேப்போமான்னு தெரியாது, அது அடுத்த விஷயம். மரியாதை இருக்கவா சேப்பா, அழகா வந்துட்டா விட்டுலன்னா அவ கூட உக்காந்து சாப்பிட்டான்னா அப்ப அந்த தலைமுறைக்கே மோஷம் கொடுத்துட்டான் பகவான். அவள்லாம் ஞானேஸ்வரை பார்த்து கை கூப்பினான். அந்த எந்த பிராமணன் வீட்டில் நடந்தாப்பா ஞானேஸ்வரன் என்ன பிடிச்சுக்கோடா, தன்ய தன்ய குலமே பவித்திரமாயிடுத்துல மகாத்மாக்களோட ஒரு சம்பந்தம் வந்துடுத்துனா தன்ய தன்ய, மகாத்மாக்களோட சம்பந்தப்பட்ட குலத்து ரொம்ப தன்யமானவர்கள் அப்படின்ற பெரியவாள் தன்ய தன்ய. அவ்வளவு அழகா எல்லாரும் பார்த்தா ஞானேஸ்வரரை சேவிச்சார்கள். இவ்வளோ பெரிய காரியம் இந்த மகாத்மா பண்ணிட்டார், அத்தனை அற்புதம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடினார்கள். கொஞ்ச நாள் அந்த ஊரிலேயே இருந்தா நிறைய பேருக்கு அனுகிரகம் எல்லாம் பண்ணா, எல்லாருக்கும் பகவன் நாமத்தையும் பக்தியையும் சொல்லி கொடுத்தார். அப்ப இன்னும் வீட்டில் எப்பயா திதி கொடுக்கணும் சார்தம்னா ஞானேஸ்வரன் நடச்சுக்கோங்க. மௌலி இன்னைக்கு திதி, எல்லாரையும் கூட்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். திதிக்குன்னு இல்லை, இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா, கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணனுக்கு என்ன கொடுக்க போறேன், அவள் வாரத்தில் ஒரு கிருஷ்ணன் இருக்கணும், கட்டாயம் புது ட்ரெஸ் வாங்கணும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டி கிருஷ்ணனுக்கு, உங்கள் பர்த்டேக்கெல்லாம் வாங்குறதுன்னா, அதனால கட்டாயம் குட்டி கிருஷ்ணனுக்கு ட்ரெஸ் வாங்கணும், பர்த்டேக்கு எல்லாருக்கும் சொல்லணும். அதனால் இவ்வளோ பேர் சொல்லியிருக்கு 20 வருஷம் ராதே கிருஷ்ணா சத்சங்கத்தோட கிச்சாவுக்கு 20 வயசு, அடுத்து கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும், கல்யாணம் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டோம், 20 வயசு ஆயிடுச்சு. குருஜி அம்மா பெற்று கொடுத்த கிருஷ்ணனுக்கு 20 வயசு. சாதாரணமாக குழந்தைகள் ஒரு சிதி வரைக்கும் ஒருத்தர் வளர்ப்பா, ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒழித்து வளர அப்படின்ற மாதிரி ராதேகிருஷ்ணா சித்தங்கத்தை சென்னை பெற்று தூத்துக்குடி வளர்த்துட்டு விட்டல் குடி வளர்த்துட்டு தைரியமாக குருஜி அம்மா வளர்ப்பான்னு கொண்டுட்டு போயிட்டான். அதான் வளர்ந்துருக்கு ராதேகிருஷ்ணா சித்தங்களுடைய கிருஷ்ணன் ராதிகா. அப்போ அன்றைக்கி கூப்பிடுங்க ஞானேஸ்வரர், நீ கிருஷ்ண ஜெயந்தி நம்மாத்துக்கு வந்துருக்கோம், சுவாமி ராமானுஜர் கிருஷ்ண ஜெயந்தி நம்மாத்துக்கு வந்துருக்கோம், ஆதிசங்கர் பகவத்பாதர் வந்துருக்கோம், எல்லா பெரியவாளையும் கூப்பிட்டு உங்கள்கிட்ட எந்த விசேஷமாவானா இருக்கட்டும், பிள்ளைகள் கல்யாணமாக இருக்கட்டும், மறக்காமல் இவர்கள் அத்தனை பேரையும் கூப்பிடுங்க. ஞானேஸ்வரர்லாம் வந்தால் அப்படி இருக்கும், நாமதேவர் வந்தால் அப்படி இருக்கும், சுதாராம் வந்தால் அப்படி இருக்கும், சைத்தன்ய மகாபிரபு வருவார்கள். இன்றைக்கும் பல பேர் கூப்பிடுறா வரோம், சந்தேகமே வேண்டாம். இன்னைக்கு நம்ம ராமகிருஷ்ண ஹரி ஜெபிச்சோம், ஞானேஸ்வரர் சொன்ன ஞானேஸ்வரர் வந்தாரா இங்கே கண் கொண்டு இத்தனை பேர் பார்க்கல, அத்தனை பேர் சாட்சி. அன்னைக்கு பைட்டன்ல நடந்த மாதிரி சாட்சி இன்னைக்கு ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி நாம் தேவ் ஞானேஸ்வர் மகாராஜ் ஞான தேவ சமாரம்பா உள்ள நுழைஞ்சாரா இல்லையா. அப்ப இதே மாதிரி வருவார் வருவார். அப்ப மகாத்மாக்களை பிடிச்சிருந்தோம்னா இந்த சிதியிலே அனுகிரகம் பண்றான். இனிமே ஐயா சார்தம் சிதி கொடுக்கறதா ஞானேஸ்வரர் நினைச்சுக்கோங்க, எரும மாதம் பார்த்தாலும் ஞானேஸ்வரன் நினச்சிக்கோங்க. அப்போ எவ்வளோ கிருப்பை பார்த்துக்கோங்க, அப்போ கொட்டி கிடக்கு. அப்போ இந்த கிருபையெல்லாம் அனுபவிக்கணும், இதெல்லாமே சத்தியம். ஞானேஸ்வரர் சத்தியம், ஆலந்தி சத்தியம், அவர் ஜீவ சமாஜில் இருக்கிற சத்தியம், இன்னைக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுறது சத்தியம், விட்டலன் சத்தியம் சத்தியம் சத்தியம், அதை விட்டலை இறுக்கி பிடிச்சிடும். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. இப்படியே ஜெபிச்சிருந்தோம். அந்த மாதிரி அவ கொஞ்ச நாள் ஆபே கிராமத்துல இருந்தா திரும்பவும் ஆலம்பி வந்தார்கள். அப்ப ஒரு தீபாவளி வந்தது. நீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, சத்குரு மகாராஜ் கி சமஸ்த பாகவதல் கோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீ ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம் பெருமானா திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கி, ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, தாமிரபரணி மாதா கி, ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கி, ஜெய் ஸ்ரீ இந்திரயாணி மாதா கி, ஜெய் ஸ்ரீ பண்டரீக்ஷேத்ர கி, ஜெய் ஸ்ரீ ஆலந்தீக்ஷேத்ர கி, ஜெய் ஸ்ரீ தேஹூக்ஷேத்ர கி, ஜெய் ஸ்ரீ விட்டல் குடிக்ஷேத்ர கி, ஜெய் ஸ்ரீ பாகம் பிரியாள் சமேத ஸ்ரீ சங்கர ராமேஸ்வர மூர்த்தி கி, ஜெய் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமி கி, ஜெய் ஸ்ரீ வீரதீர தூர பால ஆஞ்சநேய சுவாமி கி, குண்டலீகவராதா. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் போலோ நிவிருத்தநாத் மகராஜ் கி, ஜெய் போலோ ஞானேஸ்வர் மாவுலி கி, ஜெய் போலோ சோபன்தேவ் மகராஜ் கி, ஜெய் போலோ முக்தாபாய் தேவி கி. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராதே கிருஷ்ணா.